சுங்குடனே நம்புகிறோ நடைபதே நேரமென்று நாரணனா தாங்களிலே நாலாயிரம் தமிழால் நன்னியுரை செய்தவற்றை நாடி மகிழ்வு செய்தாய். பூரணமா நாளிகர்கள் பொங்கு புகழ் தோப்புல்வரும் புனிதர் என்றும் பிள்ளை என்றும் புவியோர் புகழ்வே எங்கடவா. தாரணியோர் இங்கு கக்க சாத்தியன பிரபந்ததாரம் தனையுரைத்து வாழுமனம் தந்தருளாய் என்றனக்கே. ஆதிமர ஜோதி மகள் அழக்ரீவர் நம்மருளால் அங்குடனே தோப்புல் நகர பதறிந்தே இங்கு வந்த காரியரை வென்று வந்து வன்புமேராஜர் வாழ்வுலால் தரிசனத்தை பண்புடனே வளர்த்து நீதி நெறி தவறாமல் நிறுத்தியிடும் வேங்கடவா. தேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகள் எல்லாம் உணர்ந்து சாதுகரம் வாழவென்று சாத்தியனல் பிரபந்ததாரம் தனையுரைத்து வாழுமனம் தந்தருளா என்றனக்கே. ஆழ்வார்கள் அவதரித்த நாடூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகையிலக்கம் மற்றுமெல்லாம் ஈழ்வாத மேதினிமேல் விளங்க நாளும் இறைத்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர் தங்கள் ஈழ்வாத நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் தேசமுடன் அடிதேன் தன் நெஞ்சுதானே. ஆழ்வார்கள் அவதரித்த நாடூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வகையான தொகையிலக்கம் மற்றுமெல்லாம் வீழ்வாக மேதினிமேல் விளங்க நாளும் விரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர் தங்கள் வீழ்வாத நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் தேசமுடன் அடிதேன் தன் நெஞ்சுதானே. அருள் மிகுந்த துருவடிவாய் கச்சி தன்னில் ஐப்பசி மாத திருவோணத்தினாளில் பொருள் மிகுந்த மறை விளங்க புவியோருய பொய்கதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருளதனில் தன்கோவலிடகடி சென்று இருவருடன் நிற்கவும் மாறிட நிற்க திருவிளக்காமெனும் வையன் தகழினூரா செழும்பொருளாவென கருள் செய்திருந்தனியே. கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காகினி மேலை பசீரவிட்ட நாள் வந்து இடர்களியும் கண்கோவல் இடைகழி சென்று இணையில்லா பூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவருவருமன்றறியா வண்ணம் நல்லிருளில் மால் நெருக்க நந்தானான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகழியான தொடரூரும் என கருள் செய்துலங்கனியே. மாமையிலை பதியதனில் புலாமாதனில் வரும் கதைய தவதரித்தோவரூரில் தூமுனிவர் இருவருடன் துலங்க நின்று துன்னிய பேரிருள் நீங்கச் சோதி தோன்ற க்ஷேமமுடன் நெடுமாலை காணப்போக்கு திருக்கண்டேனன உரைந்த தேவே உந்தன் பாமருபு தமிழ் மாலை நூறு பாட்டும் பழபடியே நனக்கருள்ஜே பரமனீரே. கைமகத்தில் வரும் மளிகை பரனே மற்ற சமயங்கள் பல தெளிந்து மாயோ நல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேதச் செழும்பொருள் நான் முகம் தொண்ணூற்றாறு பாட்டும் மெய் மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கியனோ திருவதும் தப்பாமல் மெய்யே வையகத்து மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனு கருள் செய் மகிழ்ந்து நீயே. உன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முறையில் வரும் ஆகிரிய மேழுபாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின்னுரைத்ததோரு திருவாய் மொழி எப்போதும் பிழையனவாயிரத்துரு நோத்திரண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழிற்குருகை வருமாறா விரங்குனியே. உன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முறையில் வரும் ஆகிரிய மேழு பாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி எண்பத்தேழு பாட்டும் இன்னுரைத்ததோரு திருவாய் மொழி எப்போதும் பிழையர பாஜிரொத்துரு நோத்திரண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழிற்குருகை வருமாறா விரங்கு நீயே. தேரியமா ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி ஆரிய நல்லன்புடனே குருவூர் நம்பிக்கு அனவர சமந்தரங்க வடிமை செய்து மாரண எல்லால் என்று மறந்தும் தேவு மத்தரிஜேனும் மதுரகவியே மீமுன் கூறிய கண்ணினும் சிறுத்தாம்புதனில் பாட்டு குலபு பதினொன்று என குதபு நீயே. உன் புறையும் வேர் குலசேகரனே மாஷி புனர் பூச தொழில் வஞ்சி களத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செம்பொற்கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள்
இந்த மிகு பெருங்குழுவு காண மண்மேல் இருளிய வென்றெடுத்த விஷய சொன்ன நண்பொருள் சேர் துருமொழி 105 பாட்டும் நன்றாகவெனக் கருள் செய் நல்கினியே.
பேரணிந்த வில்லி புத்தூரானி ரன்னில் பெரும் சோதிதனில் தோன்றும் பெருமானே, முன் சீரணிந்த பாண்டியன் தன் நெஞ்சு தன்னில் புயக்கரமால் பரத்துவத்தை திறமா செப்பி,
காரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட மாதனாய் தோன்ற வாழ்த்தும் பேரணி பல்லாண்டு முதல் பாட்டு 471.
பேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு உழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாத
மேஜமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கற்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடிரேன கருள் செய்யே.
பேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் ஊய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு உழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாத
மேஜமுடன் திருப்பாவை பாட்டாரெந்தும் நீயுரைத்த தையொரு திங்கற்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடிரேனு கருள் செய்யே.
மண்ணு மதில் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து உன்னு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாடும்
தென்னரங்க மணவாளர் கம்பி மிக்க
ஹலோ அடியன் அடியன் சுவாமி பிரிட்ஜ்ல நான் ஆரம்பிக்கலாம்
வேதாந்திரக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீர்ஹுபுருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. என்னுயிரு தந்தளித்த வரே சரணம் புக்கு அனடைவேவர் குருக்கள் நிறை வணங்கி பிணருளால் வரும்போதோறு வந்த வள்ளல் பிரியனம் வியாழ வந்தார் மனக்கால் நம்பி நன்னிறையவர் குறைத்த உயக் கொண்டார் நாதமுனீஷடகோவந்தேனிநாதன் இந்த முதத் திருமல் என்வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளடைகின்றேனே. சமஸ்தஜனனீம் வந்தே சைதன்யதன்யராயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்ஜனபதிம் வந்தே கருணாவருணாலயம் மிருஜைலதடஸ்தானம் ஸ்வயம் வ்யக்திமுபாகதம் திஷந்து மே தேவ சதா துரியாஹ தயாதரங்காநுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமுதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சஞ்சிதகாமதேனும் விகாஹே தீர்த்தபஹுளாம் சீதளாம் குருசந்ததிம் ஸ்ரீநிவாததயாம் போதி பரீவாஹ பரம்பராம். பெருமாளுடைய பரிபூர்ணமான கிருபை அது ஒரு பெரிய வெள்ளமாக எடுத்து இந்த உலகெங்கும் பாயும் ஒரு அற்புதமான நதியாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரொம்பவும் குளிர்த்தியான இதமான தீர்த்தத்தோட ரொம்ப இனிமையான தீர்த்தத்தோட பிரவகிக்கும் அற்புதமான நதி எம்பெருமானுடைய கிருபை என்னும் பிரவாகம். பெரிய நதியாக இருந்தால் அந்த நதியிலே எங்கும் தீர்த்தம் கிடைத்தாலும் இறங்கிவிட முடியாது. அது காடுமேடு பாய்ந்து கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட பெரிய வெள்ளத்திலே சில துறைகளிலே தான் இறங்க முடியும். அப்பேற்பட்ட துறை போலே இருப்பவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த துறை வழியாக இறங்கி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். எப்படி தீர்த்த துறையில் இறங்கினால்தான் பத்திரமாக ஆறிலே நீராட முடியுமோ அந்த நீரை உபயோகப்படுத்த முடியுமோ அதுபோல எம்பெருமானுடைய பெரிய வெள்ளமாகிற மகாநதியிலே நாம் இறங்குவதாயிருந்து அந்த தீர்த்தத்தை பெறுவதாயிருந்தால் அந்த தீர்த்தத்தை பருகுவதாயிருந்தால் நல்ல துறையிலே இறங்க வேணும். அப்பேர் ஆச்சாரியர்களாகிய துறையிலே நாம் இறங்கி எம்பெருமானுடைய கருணையை பெறலாம் என்று சுவாமி தேசிகன் அழகாக ஒரு ஓமை இட்டு காட்டுகிறார். அப்படியான விசேஷமான ஒரு தீர்த்த துறை போன்ற நம்முடைய ஆச்சாரியர்கள், பெருமாள் தொடக்கமாக வந்த இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ரொம்ப பவித்திரமானவர்களாய் அவர்களை அனுபவித்த அக்காலத்து அந்தந்த மகான்கள் ரொம்பவும் கொடுத்து வச்சவார். நம்மாழ்வார் இருந்த காலத்திலே அவரை அனுபவித்த மதுரகவிகள் போன்றவர்கள் அவர்கள் போலே கொடுத்து வைத்தவர்கள் இல்லை. இவன் ஆதமுனிகள் அவரை ஆசிரியித்த சிஷ்யர்கள் பெற்ற பாக்கியம் இன்னொருத்தருக்கு கிடைக்காது. இதே போலத்தான் எல்லா ஆச்சாரியர்களுடைய காலத்திலும் அவாளுடைய அந்த மகிமையை, அவளுடைய பரிசுத்தியை, அவளுடைய அனுகிரகத்தை, அவளுடைய ஞானத்தை, அவளுடைய அனுஷ்டானத்தை, அவளுடைய நெருக்கத்தை, அவளுடைய கிருபையை எல்லாம் அனுபவிச்ச மகாபாகியசாலிகள் அந்தந்த காலத்திலே இருந்தார்கள். அதே போல ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் காலத்திலும் இருந்த புண்ணியாத்மாக்கள் மகாத்மாக்கள் போலே இந்த காலத்திலே இப்பொழுது எழுந்திருக்கும் ஸ்ரீமத் ஆண்டவனாயிர உத்தம ஆச்சாரியரை அனுபவிக்கும்படியான பாக்கியம், அந்த ஒரு புண்ணியம் நமக்கெல்லாம் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படியான அந்த அனுபவங்களிலே சிலவற்றை அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். இப்பொழுது வர்த்தமான ஆண்டவனான அப்படின்னாலே அடியேனை விட இன்னமும் கூட நிறைய அனுபவித்து மனதார பருகி கொண்டிருக்கும் ரொம்ப பெரிய மகாத்மாக்கள் இப்பொழுது நிறைய பேர் இருக்கா. அதான் இருந்தாலும் அடியேனுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வாய்ப்பு இருப்பதனாலே சொல்லுகிறேன். ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பெரிய விசேஷமான விலட்சணமான, இன்னும் கேட்டால் இதற்கு முன்னால் கூட இப்படியெல்லாம் அமையவில்லையே, அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே, நம் பூர்வாச்சாரியர்களுக்கு கூட அப்படி ஒரு சன்னிவேசமானது வாய்க்கப்பெறவில்லையே என்று நினைத்து கூட இப்பொழுது இருக்கிறதான சில விஸ்தாரமான பெருமைகளை அனுபவிக்கும் போது நாம் எல்லாம் இதை இருந்து பார்ப்பதற்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் என்று கூட சொல்லலாம். பகவானுடைய அனுபவம் போலே ஆச்சாரியார்களை பற்றிய அனுபவமும் ரொம்பவும் விலட்சணமானது என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே பகவத் அனுபவம் போலே அதி விலட்சணமான ஆச்சாரிய அனுபவம் என்பதாக சுவாமி தேசிகன் திருவாக்கு. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அவனுடையதான அற்புதமான காரியங்கள், அவனுடைய திருமேனி அனுபவிப்பது, இப்படியெல்லாம் பகவத் சரித்திரத்தை அனுபவிப்பது என்பது ஒரு ரொம்ப பாக்கியமாக மகர்ஷிகள் எப்படி நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்களோ அதே போல ஆச்சாரியரை அனுபவிப்பதும், ஆச்சாரியருடைய சரித்திரத்தை அனுபவிப்பதும், ஆச்சாரியருடைய திருமேனியை அனுபவிப்பதும், ஆச்சாரியருடைய செயல்களை அனுபவிப்பதுமாயிருந்தான ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். அதிலே வர்த்தமான ஸ்ரீமத் ஆண்டவனை பலகாலம் பலபடியாலும் அனுபவிக்கிறோம், அனுபவிப்பும்படியான ஒரு பெருமையோடு உள்ளது. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய எத்தனையோ ஒரு விசேஷமான இப்பொழுது உள்ளதான விஷயங்களிலே ஸ்ரீமத் ஆண்டவன் வேத சம்ரக்ஷணம் பண்ணுகிற பாங்கு ரொம்பவும் விலட்சணமாயிருக்கிறது, விசேஷமாயிருக்கிறது, விஸ்தாரமாயிருக்கு. ஒரு சமயம் ஒரு சுவாமி அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சார் என்ற சுவாமி அவர் ஆசிரமத்திற்கு எழுந்தருள் இருந்தார். அப்போது அவருக்கு 90 வயசுக்கு மேலே அவர் ரொம்பவும் வேதத்துக்காகவே தாம் பாடுபட்டதாக ஒரு இமேஜை உருவாக்கி வைத்திருக்கிறார். பாடுபட்டும் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இருந்தாலும் அவரால் பெரிய பாடசாலைகள்லாம் நடத்தி அபிவிருத்தி எல்லாம் செய்ய முடியல. வேதம் ரொம்ப வளரணும், வேதத்தை வளர்க்கணும் என்று கோஷிப்பவர்களிலே அவரும் ஒருத்தர். வேதத்திலே ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணணும்னு அவரும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி இப்போது இல்லை. அவர் அப்போ ஆசிரமத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தை அடியேன்னு சொல்லும்போது அவருக்கு அநேகமாக 93 வயசு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். சில சமயம் ரொம்ப உதண்டமாக பேசிடுவார், ரொம்ப கோபாவேசமாக கூட பேசுவார். இன்னும் சில சமயம் நம்ம சம்பிரதாயத்திலே பெரியவாள் அடியோடு ஒத்துக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பத்திரிகையில எழுதி மான அவமான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கிடுவார். அந்த மாதிரியான கொஞ்சம் அதிகமான வாய்ப்பேச்சு உள்ள சுவாமி. அவரை ரொம்ப மதிக்கிறவா இருக்கா இல்லைன்னு சொல்லலை, அவளை புண்படுத்துறதுக்காக சொல்லலை. சுவாமி ரொம்ப வேகமாக பேசுவார், வயசும் ஆனவர், அதனாலே வயசுக்கு தகுந்ததான ஒரு மேம்போக்கான அதிகார பேச்சும் உள்ளவர். ஆண்டவனிடத்துல ஒரு நாள் வந்திருந்தார். இவர் ஆண்டவனை பார்த்து, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீர்கள் வேதத்துக்கு, ஆச்சாரியாளாக இருந்துட்டு என்ன சாதிக்கிறீர்கள் நீங்கள்லாம், ஒன்றும் பண்ணுறதில்லன்னு எடுத்த உடனே அப்படியே ஒரு மாதிரியான பேச்செல்லாம் ஆரம்பித்தார். அப்படியே ஆண்டவனுக்கும் கொஞ்சம் அவர் பேசின பேச்சுக்கு தகுந்த மாதிரி சில பேச்சுக்கள்லாம் பேசினதுனாலே கொஞ்சம் வாத விவாதமாக இருந்தது. அப்புறம் அந்த சுவாமியின் இடத்துல ரொம்ப பிரீதியும் கௌரவமும் பெரியவர் என்கிறதான அபிமானமும் சம்பிரதாயத்திலே ரொம்ப நாளாக நல்ல கீர்த்தியோடு இருக்கார்ன்றது அந்த அபிலாஷையெல்லாம் அவன் ஆண்டவனுக்கு எப்பவும் உண்டு. அதனாலே அவரை விசேஷமாக நன்னா சால்வ பௌத்தி கௌரவிச்சு சம்பாவனை பண்ணி கொஞ்ச நேரம் முன்னாடி பெரிய வாத விவாதமாக இருந்ததே, அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கு இப்படி கூட ஆண்டவன் செய்வாரா என்று கூட சுற்றி இருக்கிறவா நினைக்கும்படியா இருந்தது. அந்த சுவாமியை ரொம்ப கௌரவிச்சு நல்ல வார்த்தைகளாக சொல்லி அனுப்பி வச்சாச்சு. ஆனால் அந்த அது பல வருஷங்கள் முன்னாடி நடந்தது. அந்த சுவாமி இப்பொழுது இதை இப்போ இருக்கிற ஆசிரமத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் வேதாபிவிருத்தி செய்து வரும் இந்த பாங்கை பார்த்திருந்தாலானால் அன்னைக்கு எவ்வளவு வேகமாக ரொம்ப ஆவேசமாக பேசினாரோ அதே போல் இன்னைக்கு ஆவேசமாக பேசுவார். ஆண்டவனை போல வேதத்தை சம்ரட்சிக்கிறவா இல்லைன்னு நிச்சயமாக ஆவேசமாக பேசுவார். அந்த வேத சம்ரட்சணத்துக்காக அத்தனை பாடசாலைகளை ஏற்பாடு, ஆங்காங்கே பாடசாலைகளை ஏற்பாடு. முன்ன ஒரு பாடசாலை இருந்தது, ஒரு பாடசாலையிலேயே எல்லாரும் வந்துவிட மாட்டா. எப்படி பாஷ்யக்காரர் நிறைய சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினாரோ அது போல ஆங்காங்கே அங்கங்கே அங்கங்கே தலைவர்கள் இருந்தால் தான் அந்தந்த தலைவர்களுக்கு தொண்டர்கள் என்று அப்படியான சம்பிரதாயம் வளரும்னு பாஷ்யக்கார் பெரிய மனசோடு ஏற்படுத்தது போல பாடசாலைகளை பல இடங்களிலே நிறுவி வச்சாதான் என்று சொல்லி பல இடங்களிலே பாடசாலையை நிறுவது இந்த காலத்தில் பாடசாலையை நிறுவுவது பல விதங்களிலே சிரமம். குழந்தைகள் சேரமாட்டா, வாத்தியார்களும் கிடைக்க மாட்டா, குழந்தைகளையும் பத்திரமாக ரொம்ப பார்த்துக்கணும். இப்பெல்லாம் ஒரு விஷயம் ஒரு தப்பு என்று சொன்னாலே உடனே சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு படித்து ரொம்ப பெரிய பேச்செல்லாம் வளர்ந்து போகுது. டெலிகம்யூனிகேஷன் வேறு ரொம்ப அதிகம். நல்ல விஷயத்தை பரப்புவதற்கு சௌகரியம் இருக்கோ இல்லையோ, ஏதாவது ஒரு சின்ன அசௌகரியத்தை விஸ்தாரப்படுத்தி பேச்சாக பேசுவதற்கு ரொம்ப வசதி இருக்குது. குழந்தைகளையும் நன்னா பார்த்துக்கணும், ஒன்றும் தோஷம் பேச்சு தோஷம் இல்லாமல் அபகீர்த்தி வராமல் பார்த்துக்கணும். எல்லாம் விளையாட்டு பசங்க, இப்படியான பெரிய பொறுப்பான ஒரு விஷயம் இது. ஸ்ரீமத் ஆண்டவன் எத்தனை பசங்கள் வந்து சேர்ந்தாலும் சேர்த்துக்கணும்னு, அத்தனை யார் எந்த பசங்கள் தகுதியான பசங்கள் யார் வந்தாலும் சேர்த்துக்கணும்னு நிறைய பாடசாலைகளை ஏற்படுத்தி வாத்தியார்களையும் ஏற்படுத்தி சாதம் போட்டு வந்த பசங்களுக்கு க்ஷேமத்துக்கு உண்டானதான நிதியையும் சமர்ப்பிச்சுண்டு இப்படி பெரிய காரியமாக ஏற்படுத்தியாச்சு. பெரிய காரியமாக நடத்திட்டு வந்தார்து. நிறைய பசங்க அத்தியனம் பண்ணியும் போறா, சில பசங்கள் அத்தியனம் பண்ணாம கொஞ்சம் அறையும் குறையுமாக்கத்துக்கிற வாழும் உண்டு. அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ரொம்ப பெரிய பயிர் பண்ணினால் எல்லா பயிரும் நல்ல சாகுபடி ஆகும்னு சொல்ல முடியாது. சாவியாக போகிறதே இப்போ ஐயோ சில பயிர்கள் சாவி ஆகிறதே என்பதற்காக பயிரும் பண்ணாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் பயிர் வளர்ப்பதிலே இருக்கிற போலத்தான். இதுவும் வேதப்பயிரை வளர்க்கறதுல நிறைய வளர்த்தா தான் அதுலேயும் சில பர்சன்டேஜ் நல்லா உத்தமமாக தேறி வரும். எல்லாத்தையும் மனசிலே வச்சு அது கம்பீரமான திருவுள்ளத்தோடு ஸ்ரீமத் ஆண்டவன் எத்தனை பசங்களை சேர்த்துக்க முடியுமோ அத்தனை பசங்களையும் சேர்த்துண்டா. கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் 270 பசங்க இருந்தா மொத்த பாடசாலைகளிலையும் சேர்ந்து, மொத்தம் 15-20 பசங்கள் தான் இருந்தா இப்போ வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு என்று இருந்த நிலைமை மாறி சுமார் அதை போல 20 பங்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 பங்காவது சொல்லலாமோ இல்லையோ, ஒரு 15-20 பங்கு அதிகப்படியாக பசங்களை சேர்த்து பாடசாலை இங்கேருந்து இங்கே அவுரங்காபாத்னு அங்கே மகேஷ் மல்ற இடத்துல சுக்லயஜுர்வேத பாடசாலை, இங்க இருக்கு வேத பாடசாலை என்ன, அப்படி சாமவேத பாடசாலை எல்லாம் எல்லா வேதத்துக்கும் பாடசாலை வைக்கணும்னு ஆசையோட. இது மாதிரியாக ரொம்ப வேதாத்தியனத்தை, ஏன்னா வேதம்தான், வேத சப்தந்தான் பாரதத்தை ரட்சிக்கும், வேத சப்தந்தான் இந்த வைதிக சனாதன தர்மத்தை ரட்சிக்கும். அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கூட பார்க்க வேணாம், அந்த வேத சப்தம் மாத்திரம் போதும். வேத தாத்பரியம் தெரிஞ்சு கொள்ள வேணாம்னு நான் சொல்லலை, தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலே சனாதன தர்மம் நிந்துராது. தாத்பரியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறா, ஃபாரினர் கூட வேத தாத்பரியம் என்னன்னு இப்பெல்லாம் தெரிஞ்சுண்டுறா. ஆனால் அவள் என்ன சனாதன தர்மத்தை கடைபிடிக்க போகிறாளா, கிடையாது, என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்பா அவ்வளோதான். ஆஹா ரொம்ப நன்னா சொல்கிறா, அவளுடைய கான்செப்டும் நன்னா தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் வெறுமை பேசிட்டு போவாளே ஒழிய, இந்த சனாதன தர்மத்தை ஆச்சாரமாக அனுஷ்டிக்கிறதுன்னு வரச்சே எல்லாம் தாத்பரியத்தினாலே, வேத தாத்பரியத்தினாலே நிற்காது, அந்த வேத சப்தத்தினால தான் நிற்கும். வேத சப்தம் சொல்லக்கூடிய யோக்கியதை உள்ளவா அந்த ஆச்சாரத்தை கடைபிடிச்சுண்டு அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி சப்தத்தினால தான் நிற்கும். ஏன் பாரத தேசத்துல இப்போ களி முத்தி போயிட்டு வருதுன்னா, வேத சப்தம் குறைஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது, வேத சப்தம் குறைஞ்சு போச்சு. வேத சப்தத்தை சொல்லக்கூடிய யோக்கியதை உடைய பிராமணோத்தவர்கள் எல்லாரும் இதிலிருந்து அப்பால விலகி போயிட்டா, வேத சப்தத்தை விட்டுட்டா, அதனால தான் களி முத்தி போறது, வித்தியாசமானதும் நடக்கிறது. நன்னாத்தானே இருக்கோம், நல்ல ஐஸ்வர்யங்களோட இருக்கோம் என்றெல்லாம் நினைக்கலாம், ஆனா அந்த ஆத்மசுத்தியமும் அந்த ஆத்ம பிரபாவமும் அந்த மகாத்மியமும் ஒவ்வொருத்தரும் ஆச்சாரியர் போலே தகுந்த குண வைலட்சண்யங்களோட இருக்கிறதான பெருமை அதெல்லாம் கிடையாது. இப்பொழுது இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வேதம் குறைஞ்சு போனது தான், வேத சப்தம் குறைஞ்சது தான் காரணம். இந்த வேதத்தை சம்ரட்சிச்சா தான், அதே போல வேதம் எப்படியோ, யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு என்று பெருமாள் அந்த பிரகலாத சரித்திரத்திலே சொன்ன வார்த்தை உண்டு. வேதத்தை சம்ரட்சிக்கிறா போலே பசுக்களை சம்ரட்சிக்கணும். அந்த பசுவானது அந்த பிராணி மாத்திரம் இருப்பதனாலேயே அந்த பசுவனுடைய ஹிருதயத்தில் சந்தோஷம் இருந்ததுன்னா லோகம் க்ஷேமமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப லௌகீகமான புத்தியினாலே பார்த்தா புரியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவும் மகான்களுடைய ஹிருதயத்தினாலே கண்டுபிடிச்சு சொல்லி வைத்த வார்த்தைகள். பசுக்கள் சந்தோஷப்பட்டா, பசுக்கள் க்ஷேமமாக இருந்தா லோகத்திலே திருப்தி இருக்கும், அமைதி இருக்கும், நல்ல சாந்தி இருக்கும், அதுபோலே க்ஷேமம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும் என்றெல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள் க்ஷேமமாக இருந்ததுன்னா தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்பதாக சொன்னாள் ஆண்டாள். அது மாதிரியாக அந்த பசு சம்ரக்ஷணம் என்பதும் அதுவும் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஹிரதயத்தில். அதனால இப்போ நூற்றுக்கணக்கான பசங்கு பசுக்களை சம்ரட்சிச்சார். எப்படியாக்கும் அந்த பிரம்மச்சரியத்திலே அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரி பசங்களை சம்ரட்சிச்சா அது வேதத்துக்கு சம்ரட்சணமாய், அதனாலே லோகத்துக்கு சம்ரட்சணமாக இருக்குமோ, அதுபோலே அந்த அப்பாவி ஜீவன்களான பசுக்களை சம்ரட்சிச்சா அதனாலே வரக்கூடியதான தர்மம் அது பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியாயிருந்து லோக சம்ரட்சணமாக இருக்கும் என்று ஸ்ரீமத் ஆண்டவன் இது மாதிரி வேத சம்ரட்சணம் பண்ணியாருது, பசு சம்ரட்சணம் பண்ணியாருது. இதையும் விட ரொம்ப இதுக்கு முன்னால இல்லாத அளவுக்கு ஸ்ரீ ஆண்டவ ஆசிரமத்தில் ரொம்பவும் எல்லாருக்கும் ரொம்பவும் இஷ்டமான பிடிச்ச ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்ரீ ஆண்டவன் எத்தனை பேர் வந்தாலும் சாதம் போட்டார். அன்னதானத்தை விட வசதியான தானம் இல்லைன்னு சாதனம் சொல்றது, ஆனால் அது தானம்ன்ற புத்தியினாலே பண்ணலை, கொடுக்கணும்ன்ற ஆசையினாலே பண்ணுறார் ஸ்ரீமத் ஆண்டவன். அடியேன் ஒரு நாள் இதே பற்றி ஸ்ரீமத் ஆண்டவன் முன்னாலே விஜாபனம் பண்ணி ஒரு விஷயம் உபநியாதம் பண்ணிட்டு இருந்த போது சொன்னேன், ஒரு திருநக்ஷத்திர சமயத்தில் சொன்னேன். இப்போது ஸ்ரீமத் ஆண்டவன் பிரதி தினமும் ஆன் அன் ஆவரேஜ் கட்டாயம் 1000 பேருக்கு சாதம் போட்டாருது என்பதாக சொன்னேன். ஸ்ரீமத் ஆண்டவன் லேசாக கை காமிச்சு 1000 பேருக்கு மேலேயே என்பதாக சாதிச்சாச்சு. பிரதி தினமும் 1000 பேருக்கு மேலாக, 1000 பேருக்கும் மேலாக ஆன ஆவரேஜ் கட்டாயம் சொல்லலாம் இத்தனை பசங்களுக்கு சாதம் போட்டாருது. இந்த இத்தனை ஆசிரமங்கள்ல இருக்கிற கைங்கரிய பொருள் அல்லவா, கைங்கரிய புறாள்லாம் சில இடங்கள்ல குடும்பமா இருந்து வாழலாம். கைங்கரிய புறாள் எத்தனை பேர் இருக்கா, அது பாடசாலைகள் எத்தனை பேர் பாடசாலைகள் இருக்கிற கைங்கரிய புறாள் வாத்தியார்கள், இது போக பொதுஜனங்களுக்கு விநியோகம், பொதுஜனங்களுக்கு சாதம், அதுவும் இந்த ஆசிரமம் ஆண்டவன் எழுதியிருக்கிற இடத்துல எத்தனை பேர் எந்த சந்தர்ப்பத்திலே வந்தாலும் சரி, வாழ்க்கு நிச்சயமா ரெண்டு வேளை ததி ஆராதனம், நல்ல வசத்தியான ததி ஆராதனம். இதை நினைச்சான்னா நாவகாரியம் பாசுரத்திலே பெரியாழ்வாசாரிச்சார், ஆசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது ஆற்றிலி சோரிட்டு தேசவார்த்த விடைக்கும் வண்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் என்பதா திருக்கோட்டியூர் பதிகத்திலே சொல்றார். விலைவாசியை பற்றி என்ன, விளைச்சல் இல்லாமல் போனா என்ன, ஆனால் திருக்கோட்டியூரில் இருக்கிறவா எவ்வளவு பிரியமா, எவ்வளவு அன்னதானம் பண்ணுறா, இப்படியே ஒத்தொத்தரும் இருக்கா திருக்கோட்டியூரில் என்பதாக சாதிச்சார். அது மாதிரியா ஸ்ரீமத் ஆண்டவன் அத்தனை பேருக்கும், அப்போ அதுவும் அந்த தலிகையெல்லாம் பார்த்து பார்த்து தானே மெனு போட்டு கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்கோ இந்த மாதிரி செய்யுங்கோ என்று அப்பப்போ மடமளிக்கே எழுதி ஆயிடும், இந்த மாதிரி இந்த வத்துக்கள் எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கோ என்று சொல்லி 1000 பேர் நிச்சயமாக, அதுவும் திருமலையிலே நடக்கிறதான அந்த அன்னதானத்தை பாராட்டாதவா கிடையாது. யார் போனாலும் அந்த சமயத்துக்கு சாப்பாட்டு சமயத்து தடியாராதன சமயத்துக்கு போனான்னா வாங்கோ வாங்கோன்னு சொல்லி இலை போட்டு அவளுக்கு ஆச்சரியமாக தடியாராதனம் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தவாளுக்கு திருப்தியாக வயிற்றுல 1 ரூபா சாதம் போட்டான்னா இல்லைன்னா அவள் சாப்பிட்டுட்டு போய் பெருமாள் திருவேங்கடமுனியானுக்கு அந்த சாப்பிட்ட தெம்பில் ஒரு அஞ்சலி பண்ணினான்னா அது எவ்வளோ, அதை காட்டிலும் நம்மளே செய்யக்கூடிய சத்காரியம் என்ன. ஒரு ஜீவன் பெருமாளுக்கு அஞ்சலி பண்ண போனால் போன இடத்துல தெம்போடு நின்று பெருமாளை சேவிக்கிறதுக்கு நான் போட்ட சாதம் அந்த தெம்பை கொடுத்ததுன்னா அதை விட அது மகா தபஸ் மகா யஜ்ஞம் இல்லையா. அது ஸ்ரீமதா பெருமாள் சாதிக்கும் போது சொன்னார், ரசான் தாசஸ்ய ஜிஹ்வாயாம் அஸ்னாமி பிரயதாத்மனஹான் பாகவதாள், அவள் நாக்கில் அவள் ரசித்து சாப்பிட்றாளே அந்த நாக்கு வழியாக நின்றுட்டு அவள் ரசிக்கிறத நானும் ரசித்து சாப்பிட்டுடுறேன்னார் பெருமாள். அதுபோல ரசான் தாசஸ்ய ஜிஹ்வாயாம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ, நல்ல பாகவதோத்தமர்கள் அவள் அமிர்து செய்யும்போது அவள் அந்த நாக்கில் அந்த பிரசாதத்தை ரசிக்கிறாளே அந்த ரசனைக்கு அந்த ரசனையோட நானும் அங்கேயே நாக்கில் உட்காந்துட்டு நானும் ரசித்து சாப்பிட்றேன் அந்த ஆகாரத்தை என்னார் பெருமாள். அக்னியில் ஹோமம் பண்ணா எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை, நிவேதனம் பண்ணா அவ்வளவு திருப்தி இல்லை, பாகவதால் சாப்பிடச்சே அந்த திருப்தியில் எனக்கும் பூர்ண திருப்தி, அந்த ரசம் எனக்கும் உண்டுன்னார். அதனால அன்னதானத்திலே இருக்கிற பெருமையை ஸ்ரீமத் ஆண்டவன் இதெல்லாம் வெளியில் இப்போ சொல்லிக்கிறதே கிடையாது, ஆண்டவன் இதை பற்றியெல்லாம் பேசுறதில்ல. போடுங்கோ சாதம் போடுங்கோ, பிரம்மோத்சவத்திலே போடுங்கோ, எத்தனை பிரம்மோத்சவத்திலே ஸ்ரீமதாண்டவன் 10 10 நாள் ததியாராதனம் பண்ணியாருது. திருப்புல்லானியிலே 2 பிரம்மோத்சவம், அதே போல திருமலையில இந்த வருஷம் 2 பிரம்மோத்சவம் வந்தது. திருமலையில 2 பிரம்மோத்சவத்திலும் 10 10 நாள், திருச்சானூர்லேயே தாயார் பிரம்மோத்சவம் 10 நாள், காஞ்சிபுரத்திலே 10 நாள் பிரம்மோத்சவம். எங்க ததியாராதனம் பண்றேன் என்று ஒரு ஏற்பாடு, ஆழ்வார் திருநகரிலே பெருமாளுக்கு ஆழ்வார் அங்கே 10 10 நாள் பிரம்மோத்சவம், எந்த 10 பெருமாளுக்கு பெருமாள் நடக்கச்சே வந்து சேவிக்கிறவாளுக்கு அது சேவிக்கச்சே அந்த வயிறார சாப்பிட்டுட்டு சேவிச்சா இல்லை இதோ சேவிச்சுட்டு தைரியமாக அப்பா பெருமாளை சேவிச்சுட்டு போனால் ரெடியாக இருக்கு சாப்பிட்றதுக்குன்னு சந்தோஷமாக இருந்தான்னா அது என்ன பெரிய ஒரு அவளுடைய அந்த அந்த திருப்தி இருக்கே, அது யஜ்ஞத்தை காட்டிலும் வரக்கூடிய திருப்தி பெருமாளுக்கு. அதே ஸ்ரீமத் ஆண்டவன் ரொம்ப நன்னா பண்ணியாருது. இது வெளியில தெரிஞ்சு தெரியாத கூட நிறைய நடக்கிறது போலத்தான் இருக்கு. அடியே ஒரு சமயம் காட்டுமன்னார் கோவிலுக்கு போயிருந்தேன், அங்கே நாதமுனிகளுடைய அவதார ஸ்தலம் என்று அங்கே போய் சேவிச்சேன். அங்கே போனால் ஏதோ நாதமுனியுடைய அவதார ஸ்தலத்தில் இங்கே தரியாராதனை நடக்கும், ஆனி மாதம் கட்டாயம் வாருங்கோ அப்படின்னு சொன்னேன். ஆட்டம் என்னால் முடிஞ்சா வரேன், நான் எங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னான், ஸ்ரீமத் ஆண்டவன் தான் இங்கேயும் ததியாராதனத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கார், ஆண்டவனுடைய திரவியத்தில் ததியாராதனம் நடக்கிறதுன்னு அது அநேகமாக நான் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவள் அங்கே சொன்னால் எனக்குமே தெரியாது, ஆண்டவன் அங்கே ததியாராதனத்துக்கு திரவியம் சமர்ப்பிக்கிறதா அடியனுக்கும் தெரியாது, அவள் சொன்னால் விட்டு தான் தெரியும். அது மாதிரி அது சாதம் போடுறதுல ஒரு ஆசை, அதுவும் நன்னா போடுறதுல ஆசை, எத்தனை பேருக்கு வேணாலும் போடுறதுல ஆசை. அப்படி அதனால தான் சொன்னேன், ஆவரேஜா 1 நாளைக்கு 1000 பேர் 1000 பேர் இருக்கு முன்னாலே ஆசிரமத்திலே இப்ப பிரகிருதம் ஆண்டவன் இப்படியாக அன்னதானம் பண்றதுக்கு முன்னாடி ஆசிரமத்திலே உண்டு, தலையாராதனம் எப்போ உண்டு, விசேஷ திருநட்சத்திரங்களே உண்டு, ரொம்பவும் மத்தியபடியாக சில வருவா வந்து சாப்பிட்டு தான் இருப்பா, இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம். ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு அபரிமிதமாக எல்லாரும் எல்லா ஆசிரமங்களிலேயும் இந்த மாதிரியான வசதிகள் இருக்குன்றது ரொம்ப அது இப்படி எவ்வளவுதான் சொல்லலாம். நிறைய ஆண்டவனுடைய அந்த உதார குணத்தையும் அந்த வேத சம்ரக்ஷணம் பண்ணுறதையும் கோ சம்ரக்ஷணம் பண்ணுறதையும் அதே போல் ஆசிரமங்களை நிர்மாணம் பண்ணி இந்த நம்ம ஆசிரமத்தை ஒரு பெரிய ஸ்தாபனமாக்கின ஒரு பெருமை என்பது இது முன்னாள் திருக்குழந்தை ஆண்டவன் தொடங்கி வந்திருக்கு. அதுக்கு முன்னால் இது ஒரு ஸ்தாபனம்னு எல்லாம் சொல்லிக்க முடியாது. ஆச்சாரிய பரம்பரை உண்டு, சிஷ்ய கோடிகள்லாம் உண்டு, ரொம்ப நெருக்கமான ஆச்சாரிய பக்தியும் சிஷ்யாளிடத்திலே அனுகிரகமாக இப்படி ஒரு ஒரு அது மறைமுகமான ஸ்தாபனம் என்று சொல்ல முடியாத அளவில், ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்தாபனம் என்ற ரீதியில் அப்பொழுது இப்போதான் விதை விட்டிருந்தது. ஏதோ சில சில சொத்துக்கள் உண்டு அப்படி இருந்தது. ரொம்ப ஆசிரமங்கள்லாம் கூட கிடையாது. பேரவந்தூர் ஆண்டவன் காலத்திலே காஞ்சிபுரத்திலே ஒரு ஆசிரமம் உண்டு, ஸ்ரீரங்கத்திலே சின்ன ஆசிரமம் பெரிய ஆசிரமம் உண்டு, மன்னார்குடியிலே ஒரு இடம் இருந்தது, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. திருமலையில் கூட கிடையாது அப்போ ஆசிரமம் கிடையாது. அந்த மாதிரியாக ரொம்ப ரொம்ப சொல்பமாயிருது. கொஞ்சம் நிலப்பயிர்கள்லாம் உண்டு, அவ்வளோ இப்படி இருந்ததே. அப்புறம் திருக்குழந்தை ஆண்டவன் வந்தபோது இப்படி இருந்தால் போராது, இது ஆச்சாரிய பரம்பரையாக இருந்தால் மாத்திரம் போராது, இது பெரிய ஸ்தாபனமும் உள்ளதான பரம்பரையாக இருக்கணும் என்று அப்போதான் ஜனங்கள் எல்லாரும் இதை ஒரு ஆச்சாரிய பரம்பரையாக மதித்து அதனாலே ஒரு ஆச்சாரியாளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நெருக்கம்னு ஏற்படும். நெருக்கம் ஏற்பட்டால் சிஷ்ய அபிவிருத்தி, எல்லாம் சிஷ்யாளுடைய க்ஷேமத்துக்கு தான், இல்லை ஆச்சாரியாளுடைய அபிவிருத்தின்றது லவலேசமும் கிடையாது. அதை எல்லாரும் கவனிக்கணும். ஆச்சாரியாளுக்கு அபிவிருத்தி இதனாலன்றது ஒரு லவலேசமும் கிடையாது. அதே ஒரு வேளை ஆகாரமும் ஒரு வேளை பலாரமும் அதுலேயே ரொம்ப சிரமதையும், அதுக்குமே ஒன்றும் காஷாயமும் தான். இதானே ஒழியோ இதனால் எத்தனையோ உபவாச தினங்கள் வருது, அன்னைக்கெல்லாம் ஆகார சிரமங்கள் வருது, இதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது நடுவில் அத்தனை சிஷியாலையும் அப்பப்போ அவளுடையதான கவலைகளை எல்லாம் தன் கவலையாக மாற்றிக்கிட்டு இதனாலே படக்கூடியதான கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுத்துலேயும் ஒன்றும் குறவு கிடையாது. அதனாலே ஆச்சாரியாளுக்கு இதில் எந்த விதமான அபிவிருத்தியும் கிடையாது, எல்லாம் சிஷியாளுடைய அபிவிருத்தி தான். இதுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா ஸ்தாபனம் தேவையாக இருக்குது. இந்த ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த ஸ்தாபனத்திலே வந்து போகிறதுக்கு எல்லாருக்கும் சாதம் போடணும். அப்போ தான் அவளுக்கும் ஒரு தயக்கம் இல்லாமல் சங்கோஷம் இல்லாமல் என்னைக்கு வேணாலும் ஆச்சாரியனை போய் சேவிக்கலாம் என்றதான ஒரு வேற ஒரு தனி ஏற்பாடு செய்து கொள்ளாம நேர ஆசிரமத்துக்கு வந்து விடலாம் இல்லையா. அந்த மாதிரியா ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருக்கு. அதனால நிறைய ஆசிரமங்களை கட்டி வச்சாச்சு. ஆண்டவன் வந்து இப்பொழுது 23 புதிய ஆசிரமங்கள் வந்திருக்குன்னு ஒரு தயார் லிஸ்ட் தயார் பண்ணியிருக்கா. இது ஆண்டவனுக்கு எழுதியே 23 வருஷம்தான், 89 எழுதியாச்சு. 23 வருஷத்தில் 23 ஆசிரமமா அப்படி நினைச்சாலே தகைக்க வைக்கிற விஷயமா இருக்கு. ஆண்டவனுடைய ஒரு தொட்டதெல்லாம் தொலங்கிறதுன்றதான மகிமையை தவிர வேற ஒன்றுனாலையும் இதை நினைச்சு பார்த்துக்க முடியாது. 23 ஆசிரமங்கள், அதுவும் என்ன சின்ன சின்னதான ஆசிரமங்கள்னு இல்லை. முன்னெல்லாம் ஆசிரமம் இருக்கும், ஆசிரமம்ன்றது ஸ்ரீமத் ஆண்டவன் ஆண்டவன் நாளில் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்ததுனாலே அந்தந்த காலத்தில் அப்பப்போ அந்தந்த கிரகங்கள் மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போல்லாம் அதே அந்த ஆசிரமங்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய மண்டபங்களாக பெரிய விஸ்தாரமான, இது நுழைஞ்சாலே பெரிய கம்பீரமாக மலைக்கும்படியானதான பெரிய தோற்றங்களை எல்லாம் கொண்டதாக இருப்பது இதெல்லாம் இப்பொழுது இந்த ஆண்டு ஸ்ரீமதி ஆண்டவன் ஏற்படுத்தினது தான். மெட்ராஸ் ஆசிரமமே கூட ஒரு ரொம்ப எளிமையான தோற்றத்தோடு தான் இருந்தது. இதெல்லாம் இப்போ பிரகிருதம் ஆண்டவன் காலத்தில் தான் எல்லாம் பெருசாக எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. எல்லாத்தையும் விஸ்தாரப்படுத்தியாச்சு. ஏற்கனவே இருந்த ஆசிரமங்களையும் ரொம்ப பெரிய அளவிலே விஸ்தீர்ணமாக நிர்மாணிச்சாச்சு. புதுசாக வாங்கி கட்ட ஆசிரமங்களும் கூட எதுவும் எல்லாம் விஸ்தாரம்தான். இப்போ மதுரையிலே கட்டின லேட்டஸ்ட் ஆசிரமத்தை பார்த்ததா தெரியும், 9000 ஸ்கொயர் ஃபீட்டில் மகாமண்டபமாக கட்டியாச்சு. அதுபோல் எல்லாம் பெரிய பெரிய தொட்டதெல்லாம் அபரிமிதமாய் பெரிய விஷயமா துலங்கிறதான ஒரு கை ராசி தான் சொல்லணும். அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் ஆச்சாரியால் சொல்லக்கூடாது. இவர் தொட்டா துலங்குற கைராசி ஆச்சாரியன் என்றெல்லாம் சொல்றது ரொம்ப சாதாரணமான இழப்புமான வார்த்தை. ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலே எல்லாமே அபரிமிதமான அபிவிருத்தி அடைகிறது என்றுதான் அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தையா இருக்கும். அந்த ஆசிரமங்களை நிர்மாணம் பண்ற போதும் கூட வெறும் ஆசிரம நிர்மாணம் என்று இல்லாம பல இடங்கள்லயும் அந்த ஆசிரமத்தை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்துறது முக்கியமாக நல்லா பூர்வாபரம் எல்லாருக்கும் ரொம்ப தேவையாக இருக்குது. சுபங்களுக்கெல்லாம் இடம் தேவையாக இருக்குது, அப்புறங்களுக்கெல்லாம் இடம் தேவையாக இருக்குது. நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இதெல்லாம் ஒரு ஒத்தாசை உள்ளதான இடமாக மாறணும். அது மாதிரியாக ஒத்தாசையான இடம் ஏதாவது ஒரு அந்த ஆசிரமத்தினால ஏதாவது ஒரு ஒத்தாசை இருக்கும். திருப்புல்லானியிலே பார்த்தா என்னைக்கு போனாலும் ஒருவா பிரசாதம் கிடைக்கும். திருப்புல்லானிகளே போனால் அந்த மாதிரி ஒரு ஒத்தாசையான ஆசிரமம் அங்கே தேசியம் சன்னதி இருப்பதனால அந்த தேசியனுடைய பிரசாதமாக ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதமாகவே கிடைக்கிற இடமா. இதே போலத்தான் மற்ற எல்லா ஆசிரமங்களிலேயும் அதே மாதிரி தான். அதில் இந்த ஆசிரமங்கள் நாம் எல்லாம் பார்க்குறோம். சிலது இந்த சுபத்துக்கு இல்லைன்னா அபரத்துக்கு என்று மாத்திரம் இல்லாமல் ஏதோ பெரிய திவிதேச கோவில் மாதிரி நிறைய ஆசிரமங்கள் இப்போ கோவில்கள் இதெல்லாம் இப்போ இது சமீபத்திலே ரொம்ப விஸ்தாரத்தை அபிவிருத்தி அடைஞ்சது தான். பிராச்சீனத்தில் இவ்வளோ அபிவிருத்தி கிடையாது, இவ்வளோ சன்னதிகளுமே கிடையாது. ஸ்ரீராண்டவன் அதையெல்லாம் ரொம்ப பெரிய திருக்கோவில் மாதிரி அங்கங்கே இருக்கிற திவ்ய தேசங்களில் இப்போ கால வைபவத்தினாலே எத்தனையோ விதமானதான குறைகள்லாம் நடக்கிறது. அது சந்தியா ஆராதனத்திலையும் குறை இருக்கலாம், இல்லை நல்ல அபிவிருத்திகளும் இருக்குது. விசேஷமாக நினைச்சாலே கைகூப்பும்படியான பெரிய மகோத்சவங்களோடைய திவ்ய தேசங்கள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாம் நம்ம ஆசிரமத்திலேயே அதே போல ஒரு திவ்ய தேசம் போல அபிவிருத்தி பண்ணி வச்சா என்ன என்றதான அந்த திருவுள்ளத்தில் பெரிய எல்லாம் நித்தியோத்சவமாக நடக்கக்கூடியதான். அதுவும் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஆசிரமத்து கோவில்கள்லேயும் பெருமாள் இப்பொழுது சேர்த்துக்கிறதான அந்த திருவாபரணங்களும் அதே போல நடத்திக்கிறதான உற்சவங்களும் அதிலே பெருமாள் கண்டருளுகிறதான பிரசாதங்களும் அது விநியோகம் பண்ணுறதும் அதுலேயே எத்தனையோ விதமான லட்சார்ச்சனை என்ன அந்த ஆனக்கூட உற்சவம் என்ன பிரம்மோற்சவம் என்ன பிரம்மோற்சவத்தில் வாகனங்கள் எப்படி பார்த்தா அப்படியே ஒன்றுன்னு மலைப்பா இருக்கு. எப்படி இதெல்லாம் இழுத்து விட்டுக்கிறாரோன்னு கூட ஒரு சமயம் யாராவது நினைக்கலாம். சாதாரணமாக அந்த காலத்திலே பெரியவாள் ஆற்றுல அர்ச்சாவதாரத்தை வச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அர்ச்சாவதாரம் இல்லாத ஆங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருந்தது முன்னெல்லாம் வைஷ்ணவ கிரகங்களில். திருக்குணந்த தேசிகன் ஆராதனத்தை சொல்லும்போது கூட ஆன்மீகத்தில் அர்ச்சாவதாரத்தை ஆராதிக்கிற ரீதியைத்தான் சொல்லியிருக்கார். அதில் அப்படியே சாலக்கிராம ஆராதனமும் சேர்த்துருக்கு. நாம அர்ச்சாவதார ஆராதனத்தை விட்டுட்டோம் எல்லா ஏன்னா ஒரு அர்ச்சையை வச்சுன்னு காப்பாற்ற முடியல. ஒரே ஒரு அர்ச்சையை வச்சிருந்து காப்பாற்ற முடியல, அது ரொம்ப சிரமப்படுறா. அதனால அர்ச்சாவதாரம்னால எல்லாம் கோவிலோடு இருக்கட்டும் போகிறோம், நம்ம ஆற்றுக்கெல்லாம் சரிபட்டு வராது என்று இருக்கிற மூர்த்தியை எல்லாரும் அவாவா அங்கங்கே எப்படியும் வெளியில் நகர்த்தி விட்டா. ஆனால் ஆண்டவனும் இருக்கு, ஆண்டவனும் அர்ச்சாவதார மூர்த்திகளை சேர்த்துட்டே இருக்கார். எத்தனை அதுவும் அற்புதமான அர்ச்சாவதார மூர்த்திகள், அதிலும் பிராச்சீனமான அர்ச்சாவதார மூர்த்திகளே நிறைய ஆசிரமத்துக்கு சேர்ந்துட்டே இருக்கா. ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் சேகரித்த அர்ச்சாவதார மூர்த்தி முன்னே சொன்னோம். திருக்குழந்தை தேசியனுடைய ஆராத்திய தேவதையான ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமாசமீத ஸ்ரீ வேணுகோபால பெருமாளை சேர்த்தார். அவர் கண்ணனுக்கு எப்பவும் எப்படியாக்கும் அந்த இடப்பசங்களை கூட சேர்த்துக்கிறது, நிறைய குழாங்களாக இருந்து கொம்மாளம் அடிக்கிறது தான் கண்ணனுக்கு பிடிக்கும். அந்த ஒரு வைபவமோ என்னவோ தெரியல, இந்த கண்ணன் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரே மூர்த்திகளாக போச்சு ஆசிரமத்தில். இங்கே மாத்திரம் இல்லை, எந்த ஆசிரமங்கள்லேயே போனாலும் பார்க்கலாம் இப்போ நிறைய மூர்த்திகள். அதுவும் புதுசு புதுசாக மூர்த்திகள் பிரதிஷ்டை ஆகிட்டே இருக்கா. ஆண்டவனுக்கு தாகம் அடங்காது. எத்தனை அர்ச்சாவதார மூர்த்திகளை சேர்த்து அவளுக்கு எத்தனை சாதம் போட்டாலும் தாகம் அடங்காது போல இருக்கு. அந்த மாதிரியா அத்தனைக்கும் அந்த மூர்த்திகளுக்கெல்லாம் விதவிதமான பக்தர்கள் சமர்ப்பிப்பதும் போக ஆண்டவனுமே நிறைய திருவாபரணங்களை தானே வாங்கி வாங்கி சமர்ப்பிச்சாரு. அடியேன் இங்க மெட்ராஸ்ல இருக்கிறதுனால அடிக்கடி சேவிக்கிறது மெட்ராஸ் ஆசிரமத்திலே ஸ்ரீநிவாச பெருமாள் பாரு. இந்த மூர்த்திக்கு எத்தனை திருவாபரணங்கள், எத்தனை சாத்துப்படிகள், எத்தனை இதோ இவரப்பா இந்த மூர்த்தியை சேவிச்சா இவரை ஒண்ணும் இப்ப புதுசுல வந்த மூர்த்தியாவே தெரியாது. எத்தனையோ தலைமுறையா இப்படியே பெருமாள் நிறைய பக்தர்கள் சமர்ப்பிச்ச காணிக்கைகளினாலே விருத்தி அடைஞ்ச பெருமாள் போல இருக்கார் அந்த. அப்படியே அந்த மாதிரியாக ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் இருக்கிற ஆசிரம கோவில்களையும் அப்படித்தான். பம்பாய் எடுத்துண்டா, பம்பாய் பாலாஜி மந்திர் அந்த பிரதேசத்துக்கே ஒரு பெரிய பெருமையை தரும். அந்த மாதிரி பம்பாயிலே லக்ஷ்மி மந்திர்னா ரொம்ப பெருமை என்னவாளே, அது போல பம்பாய் டோம்பிவிலி ஆசிரமம்னா ஸ்ரீ வைஷ்ணவாள் அதுவும் விசேஷமா பெருமாளிடத்திலே பக்தி இருக்கிறவா எல்லாருக்கும் வந்து போக முடியாத ஒரு ஆசிரியக்க முடியாத ஒரு வரப்பிரசாதியான ரொம்ப கீர்த்தியான பெருமாளா பம்பாய் கோவில். அந்த மாதிரியான பெருமை வைகுண்டராஜ்ய மந்திர் டெல்லியில இப்போ சமீபத்தில் ஏற்படுத்தின பிருந்தாவனத்திலே பெருமாள் அவருடைய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு கீர்த்தி அது அப்பப்போ ஆர்விஆர் சுவாமி எழுதிட்டே இருக்கார் பத்திரிகையில். நம்ம பத்திரிகையில் இதே போல மகாலட்சுமி கோவில் ஹைதராபாத்தில் இருக்கிற கோவில் எல்லா இடத்துலும் சரி ஜெயநகரில் உற்சவமே பிரம்மோத்சவம் ஆச்சரியமாக நடக்கிறது. திருத்தேர் உற்சவம் பாலாஜி மந்திர்லேயே பிரம்மோத்சவம் நடக்கிறது. திரு இதில் உடம்புவெளியில் எல்லா இடத்துலும் மகோத்சவமாக நடக்கிறது. அது அங்கங்கே அப்பப்போ லட்சார்ச்சனை கோட்டி அர்ச்சனைன்னு விசேஷங்கள் ஆச்சனை சகசிர கலசாபிஷேகம்னு திருமஞ்சனங்கள் எல்லாம் ஸ்ரீ ஆண்டவனுடையதான. ஒரே ஒரு தாயாரை கொடுத்தார் கோரேகான், இங்கே இருக்கட்டும் இங்கே இங்கே இருக்கிறவாளுக்கு அனுகிரகமான அந்த தாயார் போடுற சக்கப்போடு போடுற அப்படின்னு சொல்லுவான் நம்ம பாஷையில் சொல்ல வச்சு. அது மாதிரி அந்த தாயாருடைய விசேஷ உற்சவங்கள்லாம் எல்லாமே எல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் மனசாலே சங்கல்பிச்சு சுபேன மனதாத்தியாதம்னு பெரியவா சொல்கிறாளே, அது மாதிரி ஒரு நல்ல சங்கல்பத்தோடு ஸ்ரீமத் ஆண்டவன் கொடுத்தது எல்லாருக்கும் க்ஷேமத்தை அபிவிருத்தி செய்து கொண்டு அதில் அர்ச்சாவதாரங்களை சேகரிக்கிற விஷயம் இருக்கு. அதுதான் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு நல்ல நல்ல மூர்த்திகளாக ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்போ கூட சமீபத்துலேன்னு எவ்வளவும் சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் தேரந்தூர் ஆண்டவன் சன்னதி இருக்கோ இல்லையோ அங்கே நிறைய ஆழ்வார் ஆச்சாரியால் மூர்த்தி ஆச்சாரியால் மூர்த்திகளெல்லாம் நிறைய சேகரித்திருக்கார். அந்த மூர்த்திகள் ஆச்சாரியால் ஆச்சாரியாளுடையதான திருமூர்த்திகள் ஆழ்வார் திருமூர்த்திகள் எல்லாம் போக நம்ம இப்போ வேணுகோபாலனை சுற்றி இருக்கிற அந்த மூர்த்திகள் பட்டாளம் இருக்கு. ஐயோ என்ன அழகு என்ன ஆச்சரியம், வசத்தியான மூர்த்திகள் எல்லா விதமான மூர்த்திகளையும் சேகரித்து வச்சுருக்கார். நம்ம எல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசைப்பட்டு சேகரித்தது தான். அடங்காத தாகம் அர்ச்சாவதாரத்தில் அவ்வளவு ஈடுபாடு. அதுவும் அந்த புதிய மூர்த்திகளாகவே எல்லா மூர்த்திகளும் எல்லா அர்ச்சாவதாரங்களிலும் எல்லா கோவில்களும் எழுந்திருந்தாலும் நாம் நம்முடைய அனுபவத்துக்கு நம்ம அருகிலேயே நம்ம ஸ்தாபனத்துக்கு அபரிமிதமான அர்ச்சாவதார மூர்த்திகளை சேகரித்து ஒவ்வொரு மூர்த்திகளும் ரொம்ப விசேஷம். இதில் என்னென்ன ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த மூர்த்தி லட்சணம் எல்லாம் நன்னா தெரிஞ்சு அந்த மூர்த்தி லட்சணங்கள் இப்படி இருக்கணும்னு தாமே உத்தரவு கொடுத்து சில இடங்கள்ல நல்லா படமும் போட்டு கொடுத்து அந்த சிற்பியை கூட்டு முக்கியமாக சில சிற்பிகள் எல்லாம் ரொம்ப பரிச்சயத்தில் வச்சுட்டு இருக்கார் அவளிடத்துல. இந்த மாதிரி முக்கியம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரியான மூர்த்திகளை வரவழைச்சு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அவள் சிற்பிகள் விட்டு போனால் கூட அதெல்லாம் தானே கவனித்து சில கரெக்ஷன் பண்ண சொல்லி அது ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியாக்கும் ஒரு தலிகை பண்ணுறவா பத்து ஒரு நாளில் தலிகை பண்ணிச்சே ஒரு விசேஷத்தில் தலிகை பண்ணிச்சே பத்து தலிகை பண்ணானா பத்து இருபது தலிகை பண்ணாலும் ஒன்று ஒன்றையும் கவனித்து நன்னா பார்த்து அதுக்கு உப்பு புளிக்காரம் சரியாக தித்தி கரெக்டாக போட்டு செய்வாளோ அது மாதிரி அந்த கவனமாக செய்கிறதுன்ற போல ஒவ்வொரு ஒரு சாதா இதே போல் எல்லா விஷயத்தையும் அந்த கவனமாக செய்கிறது அதில் ஒன்றும் பிசகில்லாமல் செய்கிறது என்று அதில் இதே மாதிரி இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளை சேகரிக்கிறதுலேயும் அதே மாதிரி அதுவும் ஆண்டவன் அதை ஏற்பாடு பண்ணினா ஒரு மூர்த்தி ஆராதனை பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் கிரகத்தால் எல்லாரும் அப்பால நகர்த்தி போட்டுட்டா அர்ச்சாவதார மூர்த்திகள் இத்தனை மூர்த்திகளை சேர்த்துக்கிறாரே ஆண்டவன் தான் எல்லாம் வந்த வர மூர்த்திகள் எல்லாம் அவளே பார்த்துப்பா எல்லாரையும் அவள் வந்து பார்த்துக்க போகிறா அப்பருக்கு அவளை பார்த்துக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதா என்ற திருவுள்ளமோ என்னமோ அத்தனை மூர்த்திகளுக்கும் அது அது திருவாராதனம். அவாவாளை எங்கேயோ சேகரிச்சு, அவாவா அடியார்களை சேகரிச்சு ஆராதகளை சேகரிச்சுக்கிறார். அதுக்கு ஸ்ரீமதி ஆண்டவன் அவர் அவர் முன்னாலே இருந்து நடத்துவதாக அப்படி ஒரு தோற்றம். அவ்வளவுதான், அது ஆண்டவன் நடத்தலையான்னு கேட்கலாம். ஆண்டவனே சாதிச்சாச்சு, இதெல்லாம் நான் நடத்துறதா, அதை பத்து பத்து பெரியவா பார்த்துக்கிறா என்று அந்த மாதிரியாக எல்லாத்தையும் பெருமாள் தலையிலே போட்டுட்டு மேலே 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 அபிவிருத்தி பண்ணிகிட்டே இருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கிறது. ஒரு சமயம் அடியன் ஒரு விஷயம் சொல்கிறேன், சீவரம்னு ஒரு ஊர் இருக்குங்க, அது பெருமாள் ஏழ்வார், தேப்பெருமாள் வருஷத்தில் ஒரு நாள் ஏழற உண்டு. அந்த இடத்துல ஏற்கனவே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் பெருசாக இருக்கு. அங்கே ஸ்ரீமதி ஆண்டவன் எழு இருந்தபோது ஒரு ஆத்து வாசலில் ஆற்றுல ஏழு இருந்தாச்சு. அங்கிருந்து எதிரே ஒரு புதர் மாதிரி இருந்தது, அந்த புதரில் அப்படி ஒரு கல்லில் விக்கிரகம், அது பாட்டுக்கு பாதி புதஞ்சி சாஞ்சி கிடந்தது. அந்த இடத்துல பிராச்சீனத்திலே கோவில் இருந்ததா சொன்னான், லக்ஷ்மி நாராயண சுவாமி விக்கிரகம் நினைக்கிறேன். ஆண்டவன் அதை கிட்ட போய் பார்த்துட்டு, நல்ல விக்கிரகமாக இருக்குது, நல்ல மூர்த்தியாக இருக்கு, பிராச்சீனத்தில் இங்கே விசேஷமாக இருந்தது, இந்த கோவில் இருந்தது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னார், அப்படி இருக்கு இப்படி போகலாமா, இந்த பெருமாளை கொண்டு வர வேண்டாமா என்று சொல்லி இந்தாங்க பிடிங்க முதல்ல 10,000 ரூபாய் இதை மூலதனமாக வச்சுட்டு முதல்ல இந்த மூர்த்தியை நன்னா கொண்டு வந்து அபிவிருத்தி பண்ணி கோவிலாக கட்டுங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஆண்டவன் அப்படி உத்தரவு கொடுத்தாச்சு. அந்த பெருமாளுக்கும் ஆண்டவன் அனுகிரகம் கிடைச்சிருத்தோன்னு சொல்லணும். அவ்வளோதான், அந்த கோவில் உடனே பிரமாதமான கோவிலாக எடுத்து, ஒரு மூர்த்தி இருந்த இடத்துல இப்போ இன்னும் 10 சன்னதிகள் இருக்கு, நல்ல கோவிலாக கட்டிட்டாங்க. ஆண்டவன் உத்தரவு கொடுத்த உடனே புதர்லே மறைஞ்சு மண்ணிலே கிடந்த பெருமாளுக்கு அது வந்த அதிர்ஷ்டம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய கட்டாட்சத்தினாலே அந்த பெருமாள் எப்பொழுது நல்ல விசேஷமாக நித்திய ஆராதனம் கண்டு, அவர் ஒருத்தர் மாத்திரம் இல்லை, இன்னும் கூட 10 சன்னதி கட்டிவிட்டா அந்த கோவிலில். அந்த அந்த அபிவிருத்தி அழகு இருக்க, சங்கல்பிச்சா பெருமாளே நடத்துகிறார். அந்த மாதிரியாக ஒரு அப்படி இருக்குச்சே, ஆசிரமத்திலேயே மூர்த்திகள் எல்லாம் சேகரித்து பண்ணுறது, ஒவ்வொரு மூர்த்தியும் ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேகரித்து பண்ணியாருது. எல்லாத்தோட ஆண்டவரிடத்தில் எல்லாரும் வந்து நாடுவது என்னென்னா வைத்தியம் சொல்லணும். ஆண்டவரிடத்துல வந்து வைத்தியம் கேட்டுட்டு போயிடணும், உடம்பு சரியில்லைன்னா. அது வைத்தியம் கேட்டுட்டு போகிறதுன்றது இன்னார்னு கிடையாது, எல்லா ஜாதிகராலும் வர. ஆண்டவன் சொன்னால் ஆண்டவன் கிட்ட கேட்டால் நமக்கு வைத்தியம் உடம்பு சரியாகிறதா. சில பேர் நிறைய பேர் ரொம்ப சரியாகி போகிறது, டாக்டர் டாக்டரால் முடியாததெல்லாம் சரியாகுது அப்படின்னு நிறைய சொல்கிறா, நிறைய சொல்கிறா. பாதுகைகளிலையும் அப்பப்பொழுது சில பேர் அவளுடைய அனுபவங்கள்லாம் எழுதுறா பார்த்துட்டு வரோம். டாக்டர் கைவிட்ட கேஸ் எல்லாம் கூட ஆண்டவன் அனுகிரகத்தினாலே சரியாக போச்சுன்றா. இதனாலே 100க்கு 100 சரியாக போச்சுன்னு அப்படி ஒன்றும் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. அவளுடைய கர்மா இருக்குது, ஆண்டவன்கிட்ட வந்து எனக்கு மட்டும் சரியாயில்லை அப்படின்னு யாரும் குறைப்பட்டுக்க முடியாது. ஆனால் அநேகம் பேருக்கு நடக்காதெல்லாம், நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் கூட நடக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் 8 வருஷம் முன்னாடி ஸ்ரீமதி அழகிரிங்கிறதுக்கு ரொம்ப திடீர்னு ரொம்ப பெரிய திருமேனி வந்துட்டு எனவும் ரொம்ப பயந்துட்டா எல்லாரும். பிரகிருதமா ஐசிங்கர் 45வது ஐசிங்கர் பெரிய ஐசிங்கருக்கு திடீர்னு ரொம்ப பயம் வந்துடுத்து, திருமேனிலே ரொம்ப நோவு வந்துடுத்து. என ஒரு பதறி போயிட்டா மடத்தில், வைத்தியாலாம் ஏற்பாடு பண்ணா. அதில் ஒருத்தர் அங்கிருந்து ஆர்ஆருக்கு ஃபோன் பண்ணார், ஆறாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐசிங்கருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, பயமாக இருக்குது, யாராவது இருக்குது தகுந்த நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கோ, உங்களுக்கு தெரிஞ்சாவால் அனுப்பிங்கோ அப்படின்னு ஆறாருக்கு ஃபோன் பண்ணார். ஆறார் அப்போ அவருக்கு தெரிஞ்ச வைத்தியரை ஏற்பாடு பண்ணார். அப்போ ஆண்டவன்கிட்ட வந்து விஞ்ஞாபிச்சார், இந்த மாதிரியாக ஐசிங்கருக்கு ரொம்ப இவ்வளோ ரொம்ப இவ்வளோ பெரிய உடம்பு வந்துருத்தான், எல்லாம் பயமாக இருக்குதுன்னு சொன்னா அப்படின்னு அப்படி ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு லட்சணம் யோசிச்சாச்சு. உத்திரட்டாதி உத்திரட்டாதியில் பிறந்த வாளுக்கு அப்படித்தான் இருக்கும், ஒரு 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 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும், பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஐசிங்கருக்கு 10 வருஷத்துக்கு எந்த பயமும் வராதுன்னு நான் சொன்னேன் சொல்லு அப்படின்னுட்டார். ஆண்டவன் அப்போ சொல்லச்சே, இன்னும் இப்படிலாம் கூட கன்ஃபார்ம்டா யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கும்படியா இருந்தது. ஆனால் ஸ்ரீமத் ஆண்டவன் இந்த விஷயத்தை சாதிச்சு 8 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு இந்த வார்த்தைய மற்றவாழ்விடத்தில் எடுத்து சொன்னால் அதை அவ்வளவு பாராட்டிக்க முடியாது. ஆண்டவன் நல்ல திருவுள்ளத்தோட சாதிக்கிறார் அப்படின்னு தான் நினச்சிப்பா. ஆனால் அன்னைக்கு சாதிச்சதுக்கு இப்போ 8 வருஷம் ஆச்சு. ஆண்டவன் இன்னும் 10 வருஷத்துக்கு எந்த பயமும் வராது என்று சாதிச்சாரோ இல்லையோ, அது அது அப்படியே சத்தியமாக நடந்துட்டு இருக்கு பாருங்கோ. எதுக்காக சொன்னேன், வைத்தியம்னு சொன்னால் எத்தனையோ பேர் வந்து வைத்தியம் கேட்டுக்கிறா ஆண்டவனு சொல்லியாருது, அநேகமாக நிறைய பேருக்கு சரியாருது. அப்படி இருக்க இப்போ இன்னொரு பெரிய ஸ்தாபனத்துக்கு ஆச்சாரியராக இருக்கிறவருக்கு கூட ஸ்ரீமத் ஆண்டவன் தன்னுடைய திருவாக்காலே சுபேன மனதாத்தியாதம்னு அனுகிரக ரூபமாக பண்ணக்கூடியதான் ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான வைத்தியம் எல்லாம் அனுகிரக ரூபமான வைத்தியம் தான். ஆண்டவன் சொல்கிற வைத்தியம் எல்லாம் டாக்டர்கள் கூட சொல்லுவா அதே வைத்தியத்தை. அதுவும் ஆண்டவன் அநேகமாக சித்த வைத்தியம் தான் சொல்லியாருது. அந்த சித்த வைத்தியம் சித்த வைத்திய டாக்டர்னு சொல்கிறா. ஆனால் இருந்தாலும் ஆவாசம்னா அது பலிக்கிறது இல்லை. ஆண்டவன் வாக்காலே கேட்டு அதை செஞ்சால் அது பண்ணினா அது பலிச்சு போடுது. அதனால் இந்த வைத்தியம் என்பது மருந்து என்பது ஒரு உபாயம் தானே ஒழிய அனுகிரகம்தான் பிரதான உபாயம். அதனால தான் நிறைய பேர் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல வந்து வைத்தியம் வைத்தியம்னு, அதே மாதிரி ஜோசியம் வைத்தியம் இதெல்லாம் இருந்து அனுபவிக்கிறவாளுக்கு புலகாங்கிதமாக ஆண்டவன் சொன்னார் நமக்கு கேட்டு கொடுத்துன்னு சொல்லச்சே ரொம்ப புலகாங்கிதப்பட்டு போகிறா. இப்படியான ஒரு அனுபவம் கிடைக்கிறதோ இல்லையோ, அது மாதிரியான ஆச்சரியமான ஒரு. அதே போல ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு இந்த புத்தகம் போடுறதுல ரொம்ப ஆசை. இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் ஆண்டவனை தவிர யாரும் போட மாட்டா. என்னென்ன அந்த புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப கம்பீரமான புத்தகங்கள். அந்த மாதிரி புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு இப்போ யாராவது வித்வான்கள் இருக்காளான்னு கேட்டால் விரலை நீட்டி சொல்லிடலாம், இவ்வளோ பேருக்கு வேலை இந்த புத்தகத்தெல்லாம் வாசிக்க மாட்டா இப்போன்னு சொல்லிவிடலாம். அப்படியான புத்தகங்கள்லாம் அந்த அந்த மாதிரி புஸ்தகங்களை தான் முதல்ல அச்சு போடுறார் ஆண்டவன். அதுவும் 1000 காப்பி அச்சு போட்டுறார். ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய புஸ்தகம் இந்த புஸ்தகங்கள் தான். ஆண்டவன் புஸ்தகங்கள் நிறைய வாசிக்கிறார். ஸ்ரீகோஷம் எப்பவும் கடாட்சிக்கிறார் என்ற பெருமை அது எப்பவும் பார்க்குறா. எல்லாரும் புஸ்தகம் போடுறது இருக்க அபூர்வமான கிரந்தங்கள்லாம் போட்டுறது, யார் வாசிக்க போகிறா இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. புஸ்தகங்களை காப்பாற்றி வச்சா தானே அடுத்தது வாசிக்கிறத பற்றி விசாரம். புஸ்தகத்தை காப்பாற்றியே வைக்கலான்னா அப்புறம் யார் வாசிக்க போகிறா அப்படின்னா, அப்போ வாசிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு அந்த புஸ்தகம் வேண்டாமா? 1000 புஸ்தகம் போட்டான்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு யாரோ ஒருத்தன் வாசிப்பானோ இல்லையோ, அது ஒருத்தன் வாசிக்கிறவனோ 2 பேர் வாசிக்கிறவளோ, அவனுக்கு அந்த அந்த ஒரு புண்ணியாத்மாவுக்கு இந்த புஸ்தகம் கிடைக்கிறதுக்கு நாம் லட்சக்கணக்கில் ரூபாய் செலவழித்து புஸ்தகம் போட்டாரு. எல்லாம் அந்த புஸ்தகம் ஆசிரமத்தில் லிஸ்ட்டே இருக்க, பாதுகையில் மாதம் மாதம் லிஸ்ட்டு போடுறேன் அந்த புஸ்தகங்களில் எத்தனை பேர் அந்த அதில் ரொம்ப சம்ஸ்கிருதமே ரூபமாக இருக்கிற புஸ்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. மற்ற எல்லா புஸ்தகங்களையும் யாரும் வாசிக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அந்த சம்ஸ்கிருதமே ரூபமாக இருக்கிற புஸ்தகங்கள் அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் சளைக்காமல் போட்டுட்டே இருக்கார் ஆண்டவன். எதனால் அப்படின்னா ஸ்ரீகோஷங்களை சம்ரக்ஷணம் பண்ண வேண்டாமா? நம்ம பெரியவாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சதே இந்த தலை இப்போ விட்டமானா அடுத்த தலைமுறையில் அந்த புஸ்தகங்களே கூட ஆகப்படாது, அந்த புஸ்தகங்கள் ஆகப்படாமல் போயிடும். அதனால் ரொம்ப உத்தமமான கிரந்தங்கள் ஸ்ரீமத் ஆண்டவன் அச்சு போடுற கிரந்தங்கள்லாம் ரொம்ப உத்தமமான கிரந்தங்கள். ஸ்ருத பிரகாசிக்கை அச்சு போட்டிருக்கா இருக்கு, ஓரளவு கிடைக்கிறது. அது ஸ்ருத பிரதீபிகைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுவும் ஸ்ருத பிரகாசிகாச்சாரி சாய்ச்சது தான். அந்த புஸ்தகத்தை அச்சு போடு, அதுவும் இதே ஸ்ருத பிரகாசிக்கா போல தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதில் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான். அந்த புஸ்தகத்தை அச்சு போடு. அதே பஞ்சவியாக்கியானம் ரகசியத்திரை சாரத்துக்கு அது எத்தனை பெரிய புஸ்தகம், அதை அச்சு போடு. பரமதபங்கம் அது வியாக்கியானத்தோடு அதையும் அச்சு போடு. தந்த சித்தாந்த ரத்னாவளி அதையும் அச்சு போடும். மீமாம்சா சாஸ்திரமா அச்சு போடும். நியாய சாஸ்திரமா அச்சு போடும். ஸ்ரீ நியாய பரிசுத்திக்கு என்ன சார் சுவாமியை கொண்டு புதுசா புதிய வியாக்கியானம் பண்ண வச்சு அதை போடு, அச்சு போடும். யார் வாசிக்க போறாளோ அப்படின்னு வாசிக்கிறவா இருப்பா, யாராவது ஒரு 4 பேர் இருப்பா, அவளுக்காகத்தான் 1000 காப்பி. 4 பேர் வாசிக்கிறதுக்கு 1000 காப்பி போடுறான்னா அது எவ்வளவு கிருபை இருந்தா பண்ணுவா பாருங்க. அது எவ்வளவு கிருபை இருந்தா பெருமாள் ஆழ்வார் சொல்லுவார், பெருமாள் எதுக்காக இவ்வளவு அபரிமிதமாக எல்லாத்தையும் ஆகாசத்துல இத்தனை மேகம் அப்படி அபரிமிதமாக வருஷிக்கிறது, அத்தனை வருஷிக்கிற அத்தனை தீர்த்தத்தையுமா எல்லாரும் சாட்டுடுறா, ஆமா அப்படின்னா இல்ல அவனுக்கு வருஷிக்கிறது அபரிமிதா வருஷிக்கிறது சுவாவம். சாப்பிட்றவா கொஞ்சம் தான் சாப்பிடுவா, அதனால கொஞ்சம் தான் சாப்பிட்றான்றதுனால நம்மால கொட்டாம இருக்க முடியுமா என்று மேகம் கொட்டுறது. எல்லாம் பெருமாளுடைய கிருபை. நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் அப்படின்னு இந்த மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டச்சே அது பெருமாளுடைய கிருபை தானேன்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார். அது பெருமாள் இவ்வளோ கொட்டுற மழைய அத்தனை தீர்த்தமும் உபயோகப்படுறதோ, கொட்டுற மழையில அதேமாக 90% எல்லாம் அப்படி வீணாக போய் சமுத்திரத்தில் போய் தான் போகிறது. சாக்கடைக்கும் சமுத்திரத்துக்கும் தான் போய் சேர்றது. 10% தானே உபயோகப்படுறதுன்னா அதுக்காக 10% ஜலம் மாத்திரமாக கொட்டுவார் பெருமாள். அதுபோல தான் 1000 பேர் 1000 புத்தகம் அச்சு போட்டாருது. படிக்க 4 பேர் தானே படிக்க போறா, 4 பேருக்காக தான் 1000 புத்தகம். அப்போ அது திருவள்ளத்தை தான் நினைச்சு பார்த்துக்கணும். அந்த கிரந்தத்தை சம்ரட்சிச்சாகணும். 4 பேர் வாசிச்சா அந்த 4 பேருக்காக தான் 1000 புத்தகம் என்ற திருவள்ளத்தோட அப்படியே புத்தகங்கள் அச்சு போட்டுறது. ஒவ்வொன்றும் அபாரமான விதம். ஆச்சாரியால்னா நம்ம போல தான், நம்ம போல மனுஷ சரீரத்தோட சஞ்சரிக்கிறான்னு நினச்சிக்க முடியல. ஆ சாஸ்திரமும் அப்படிதான் சொல்றது. ஆச்சாரியால் விஷ்ணு, யோ விஷ்ணு பிரதிமாக்காரே லோகபாவம் குரோதிய, யோ உறவும் அனுஷம் பாவம் உபவு உபவு நரகபாதினவு என்று. மெட்டல் தான் பெருமாள். கடையில் வாங்கி மெட்டல்னால விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கா பூஜை பண்றதுக்கு அப்படின்னு பெருமாளுடைய விக்கிரகத்தை நினைச்சிடாதப்பா. அந்த மாதிரி எவன் நினைக்கிறானோ அவன் நிச்சயமா நரகத்துக்கு போவான். அதே மாதிரி ஆச்சாரியால்னா மனுஷால் தான். அப்பா அம்மா குழந்தையாக பிறந்து படித்து மேலே வேலை வந்திருக்கார், வேலை வேலைக்கு பசிக்கிறதுன்னு சாப்பிட்றாரு அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரிலாம் சாமான்யமாக நினச்சிடாதுப்பா. ஆச்சாரியால் வெறும் மனுஷத்தனமாக மாத்திரம் பார்க்குறவனுக்கு நிச்சயமாக நரகந்தாம்பான்னு சாஸ்திரம் நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கறது. ஆண்டவனுடையதான பிரபாவங்கள் எப்படி நினைக்க அபாரமாக இருக்குது. இதை சொல்லி பாருங்களேன், 4 பேர் தான் வாசிப்பான் நிச்சயம் தெரிஞ்சாலும், 4 பேருக்கு தான் 1000 புத்தகம் போடுறதுன்ற அந்த கல்யாண குணத்தை என்னன்னு சொல்றது. வித்வத் சரசு நடத்த அழகே அழகு. எவ்வளவு வித்வத் ஸ்ரீமத் ஆண்டவன் நம்ம வித்வத் சரசு நடத்தியாருது ஆசிரமத்தில். ஆசிரமத்தில் வித்வத் சரசு நிறைய நடக்கிறது, வருஷாவருஷம் நடக்கிறது. அது தவிர வித்வான்களை கௌரவிக்கிறதுன்றது நடக்கிறது. வித்வத் சரசு நிறைய நடக்கிறதுன்னா தின தினம் நடக்கிறதுன்னெலாம் அர்த்தம் இல்லை. அது ரொம்ப விசேஷமாக நன்னா நடக்கிறது. வித்வத் சதஸ்ல ஸ்ரீமத் ஆண்டவன் அது எடுத்து பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். அது அங்கே வந்து கலந்துக்கிறவாளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சமயம் என்ன ஆச்சு, ஒரு வேத வாக்கியத்தை பற்றி ஸ்ருதி வாக்கியத்தை பற்றி விசாரம். யதா நத்ய சிந்தமானா சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விகாய ததா வித்வான் புண்ணியபாவை விதோய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்பதான வாக்கியம் அது. யதா நத்தியா சிந்தமானால் எப்படியாக்கும் நதிகள் எவ்வளவு பெருக்கெடுத்து ஓடினாலும் அது சமுத்திரத்திலே போய் கலந்தால் அதுக்கப்புறம் அந்த நதிக்கு என்று தனியான பேர், அந்த அந்த தீர்த்தத்துக்கு இந்த நதியினுடைய தீர்த்தம்னு தனி பெயர் கிடையாது. சமுத்திரத்திலே கலந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அதை விவகரிப்பதுக்கு ஒன்றும் இல்லை. அதுபோலத்தான் வித்வானாக இருக்கிறவன் எல்லா புண்ணிய பாபங்களையும் விட்டான்னா பெருமாளுக்குள்ளே போய் கலந்துடுறான் என்பது போல அதில் பரமம் சாமியம் உபைத்தின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அந்த சாமியம்ன்றதுக்கு என்னென்னா அப்படியே கலந்துள்ளான்னு ஐக்கியமாயிடுறான்னு சங்கராச்சாரியருடைய வார்த்தையாக அவருடைய வியாக்கியானம் அப்படி இருக்குது. இல்லை பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு சொன்னால் பெருமாள் மாதிரி ஆயிடுறான்னு இருக்கு. பெருமாள் மாதிரி ஆயிடுறான்னு அந்த எக்ஸாம்பிள் ஒத்து வரல. அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் தத்துவத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும்னா அப்போ என்னென்னா அந்த தீர்த்தமானது நதியினுடைய தீர்த்தமானது எப்படி சமுத்திரத்திலே கலந்தால் இரண்டரை கலந்து போகிறதோ அதுபோலே ஜீவனானவன் பிரம்மத்திலே இரண்டரை கலந்து போகிறான். அதுக்கு அப்புறம் அவனுக்கு பேரும் உருவமும் ஒன்றும் கிடையாது என்று சொல்லும்படியா இருக்கு. இதான் முக்தாவஸ்தை என்று சொல்லலாம் போல இருக்கோ இல்லையோ. இதை வச்சு சங்கராச்சாரியர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஜீவாத்மாவானவன் முக்தி அடைகிறான்னா எப்படி ஆறான்னா அவன் அப்படியே பிரம்மத்தை கலந்து அப்படியே பிரம்மமாவே ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேற என்றதான ஒரு ரூபமோ நாமமோ ஒன்றும் கிடையாது அப்படின்னு அப்படியே பிரம்ம சாயுஜ்யத்தை அடைஞ்சுடுறான் என்பதாக சொல்றார் அவர். இந்த பிரம்ம சாயுஜ்யத்தை அடையிறான்றத பிரம்ம ஐக்கியமாயிடுறான்னு சொல்ற. இதுதான் சங்கர மதம். அது நாம் நம்ம பாஷ்யக்காரர் சாதிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா பெருமாளே சொல்லியிருக்கார், இதம் யாரும் உபாசிரித்து மம சாதமியமாகத்தாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிளையேன வியசந்திஜ. அதனால மோட்சம் என்பது எப்படின்னா பெருமாளோடைய சேர்ந்து பெருமாளை போல அதே போல பெருமாளை போலவே ஞான ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிசக்தி முதலான இந்த மாதிரியான கல்யாண குணங்களோட பெருமாளை போலேயே நிரவதிகமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், பெருமாளை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கான் என்றதாவது சொல்றது நம்ம சித்தாந்தம். இதுக்கு ஆண்டவன் அழகா ஒரு கேள்வி கேட்டாச்சு, ஒருவேளை பெருமாள் பிரம்மத்தோடு ஐக்கியமானம்னு ஆசைப்பட்டு அதுக்காக பிரம்ம வித்யா அனுஷ்டிக்கிறவன் ஐக்கியமாயிடுறான்னு வச்சுக்கலாம், பெருமாளிடத்திலே போய் பெருமாளிடத்திலே இந்த சாயுஜ்யம் என்கிறதான இந்த மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் அந்த மாதிரியா மோட்சத்துக்கு போகிறான் என்று கூட சொல்லலாமே. ரெண்டு விதமாயும் பிரமாணம் இருக்குச்சு, ரெண்டு விதமாயும் மோட்சம் உண்டுன்னு சொன்னா என்ன அப்படின்னு ஒரு நல்ல கேள்வியாக கேட்டாச்சு. அதாவது வேதாந்த விசாரம் வரும்போது எத்தனை விதமான குறுக்கு கேள்வியும் கேட்கலாம், எத்தனை விதமான நாஸ்திகமான கேள்வியும் கேட்கலாம், எத்தனை விதண்டாவாதமான கேள்வியும் கேட்கலாம். என்ன அந்த மாதிரி யாராவது கேட்டால் அவளுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப பொருத்தமானதான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் வேதாந்த விசாரத்தில் இதெல்லாம் அடங்கினது தான். ஆண்டவன் கேட்டாச்சு, அப்படியாக்க ஐக்கியத்தை அடையிறவன் ஐக்கியத்தை அடைஞ்சு போகிறான், கைங்கரியத்துக்கு போகிறவன் கைங்கரியம் ஆகிறதான் இந்த சாயுஜ்யத்தை அடையிறான், இந்த மாதிரி சொன்னால் என்னன்றதான திருவுள்ளத்தில் அப்படி பாதி பேர் போகிறா இப்படி பாதி பேர் போகிறான்னு சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாச்சு. நம்ம சித்தாந்தத்தில் எப்படியானதை மோட்சம்னு சொல்லச்சு எப்படி சொல்கிறோம்னா, பெருமாள் நாம் பண்ணியிருந்தான நல்ல கர்மா கெட்ட கர்மா அதுக்கு தகுந்த மாதிரியாக புண்ணிய பாபம் என்று சங்கல்பிக்கிறான். புண்ணிய பாபம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நாம் பண்ண கெட்ட கர்மாவுக்கு பெருமாள் இவனை தண்டிக்கணும்னு நினச்சிக்கிற சங்கல்பந்தான் நம்முடைய பாபம், அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் நினச்சிக்கிற எண்ணம் தான் புண்ணியம். இந்த மாதிரியாக அதனை தண்டிக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் நினச்சிட்டு இருக்கிற எண்ணத்தை மாற்ற வைக்கிறது தான், அதுதான் முதல்ல நாம் பண்ணக்கூடியதான பண்ண வேண்டியதான காரியம். அதுக்குத்தான் நாம் உபாயம்னு பண்ணுறோம். என்ன உபாயம்னு பண்ணலாம்னா பக்தியினும் சரணாகதியினும் பண்ணுறோம். பக்தியோ சரணாகதியோ பண்ணினா பெருமாள் நம்மவன் நம்முடையவன் என்ற அபிமானத்தினாலே நமக்கு உண்டானதான் நம்மிடத்திலே பெருமாளுக்கு உண்டாயிருக்கக்கூடியதான இந்த கோபதாபம் என்கிறதான இந்த பாப ரூபமான தண்டிக்க வேணும் என்றதான எண்ணத்தை மாத்திக்கிறான். அதனை அனுகிரகிக்க வேணும் என்று நினைக்கும் போது இந்த மாதிரி ஐகாமிஷ்யமான பலன்கள் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்காம மோட்சம்ங்கிறதான பெரிய புருஷார்த்தத்தை தரணும்னு அனுகிரகிக்க போறான் என்று இந்த இதுதான் மோட்சம் என்கிறதான மார்க்கம் என்னன்னா பெருமாள் நம்ம அனுகிரகிக்கணும் மோட்சத்தை கொடுக்கணும் என்று சங்கல்பிச்சுக்கிறது தான், அதுதான் முதல்ல உபாயம். அந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டான்னா நம்முடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் போகிறது. அதாவது பெருமாள் நம்ம பற்றினதான வேறு அபிப்பிராயங்கள் எல்லாம் மாற்றிக்கிறார். மாற்றின்னு விட்டான்னா அதுக்கப்புறம் இந்த சம்சாரமாகிற இந்த அச்சேதனமாகிற பிரகிருத்திகளை வச்சிருக்க மாட்டார். இந்த சம்சாரமாகிற அச்சேதனமான பிரகிருத்திகளை இருக்கச்சே ஜீவாத்மாவுக்கு ஞான சங்கோச்சங்கள், ஒரே ஞான சங்கோச்சமாக இருக்குது. தர்மபூத ஞானமானது ஒன்றுமே பிரகாசிக்காமல் ஏதோ சொல்ப பிரகாசத்தோடு இருந்துன்னு இருக்கு. இப்போ இனிமேல் மோட்சம்ன்றதான திசை வரப்போகுதுன்றதுனாலே பூர்ண விகாசத்தை கொடுத்து விடுறான். பெருமாளை போலே ஞானம் நமக்கும் வந்துடுறது. பெருமாளுடைய தர்மபூத ஞானம் எத்தனை பிரகாசத்தை அடையதோ அதே மாதிரியான தர்மபூத ஞானம் ஆகிற பிரகாசத்தை ஜீவாத்மாவும் அடைஞ்சு விடுறது. இது அர்ச்சுராதி மார்க்கத்தினாலே பெருமாளிடத்துல இப்படியான அவத்தையோடு இருக்கான். அங்கே போனான்னா ரெண்டு விபூதியையும் அனுபவிக்கிறான், பெருமாளையும் அனுபவிக்கிறான். பெருமாளை அனுபவிச்சா அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கான். நிறைய நிரவதிகமான கைங்கரியத்தை யாவத் காலம் பண்ணிட்டு இருக்கான். பேரானந்தத்தை அனுபவிக்கிறான், பெரிய கைங்கரியங்களை பண்ணுறான். இப்படியே சாஸ்வதமாக இருந்துட்டு இருப்பான் என்று எப்படி ஆகும், எத்தனை ஊழிக்காலம் போனாலும் ஒரு க்ஷண பொழுது போனா போலத்தான் இருக்கும். அந்த மாதிரியான தன்னிலை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தமானதான அவத்தையில இருப்பான் என்றெல்லாம் சொல்றேன். தன்னிலையை தெரிந்து கொள்ள முடியாதுன்னா அஞ்ஞானமான திசைன்னு இல்லை, அதாவது எத்தனை காலம் அனுபவிச்சாலும் இப்பொழுதுதான் க்ஷணத்துக்கு ஒரு க்ஷணம் அனுபவிச்சா போல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆவலோடையும் அனுபவத்தோடையும் பெருமாளிடத்துல ஆசையா பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கான் என்று இது இப்படி நாம சொல்றது. ஆனா சங்கராச்சாரியர் சொல்றது என்னன்னா எல்லாம் போச்சு ஒன்றும் கிடையாது, ஜீவாத்மாவுக்கு சிந்தனை கூட கிடையாது, எந்த புண்ணிய பாபமும் கிடையாது, பிரம்மத்தோடே கலந்து ஒரு நீராயிட்டான் அப்படின்னு. இப்படி அப்படியும் தான் இருக்கட்டுமே, இப்படியும் தான் இருக்கட்டுமே, இப்படி சில பேர் போறா, அப்படி சில பேர் போறா, சொல்றது உண்டோ இல்லையோ. அந்த பக்தன் அவன் கைலாச பதவி அடைஞ்சுட்டான்வா, இன்னொருத்தன் என்ன அப்படின்னா ஸ்கந்த சாயுஜ்யம் அடைஞ்சுட்டான்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு லோகத்துக்கு போறதா சொல்லியிருக்கு. அதே மாதிரி நாம என்ன சொல்றோம், வைகுண்ட பதவி அடைஞ்சார்னு சொல்றோம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போற மாதிரி முக்கியம்தான் இப்படி இருக்கட்டுமேன்ற ஒரு வாதம் பண்ணினா என்னவா அர்த்தம் சொல்லலாம், அதுக்கு எப்படி நிர்ணயம் பண்ணலாம்ன்ற மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவன் அது மாதிரி கேட்டாச்சு. அதுக்கு சதசிலையும் வாக்கிய அர்த்தத்தில் அப்படியே அப்படியே விசாரம் பண்ணிட்டா நடுவில் ஆண்டவனே எடுத்து சொல்லியாச்சு. அதான் விகல்ப விசிட்ட பலத்துவாத்துன்னு இருக்கோ இல்லையோ அப்படின்னு. இப்படிலாம் நானா விதமாகலாம் முக்தியை நிர்ணயம் பண்ண முடியாது. முக்தின்றதான அவஸ்தை ஒரே ரூபந்தான்னு அங்கே வியாசரியே சொல்கிறார். எப்படின்னா விகல்ப அவிசிட்ட பலத்துவாது, எந்த விதமாக உபாசனம் பண்ணாலும் சரி, சரியான உபாசனங்கள்னு சொல்லப்பட்டதான அந்த பக்தி வித்தியைகளினாலே கிடைக்கக்கூடியது என்றதான கடைசி பலன் என்னவா இருக்கும்னா அது ஒரே விதமான முக்தியாக தான் இருக்கும். முக்தியில் வித்தியாசம் கிடையாது. கைலாச பதிவு அடைஞ்சான், வைகுண்ட பதிவு அடைஞ்சான், ஸ்கந்த சாயுஜ்யம் அடைஞ்சான், இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் சாமானியாள் வார்த்தை. இது சாமானியாள் என்னவோ வார்த்தை சொல்லுவா, அதே மாதிரியான அந்தந்த பக்தன் அந்தந்த லோகத்துக்கு போறான்னாலும் தகும். ஆனால் முக்தின்னு வரைச்சே அது முக்தி ஒரே விதமாக தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால பரமபத பிராப்தி பரமபதத்திலே பகவா சரண அரவிந்தத்திலே கைங்கரியம், இது தான் முக்தி என்று இதை இப்படி தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் என்று அங்கே சூத்திரத்திலேயே நிர்ணயம் இருக்கு. அப்படி ஆண்டவன் அந்த யோஜனைகள் கேட்கச்சே, கேள்விகள் கேட்கச்சே அபாரமான சிந்தனைகளோடு இருக்கும் கேள்விகள்லாம் கேட்கச்சே. அதே மாதிரி சதஸில் இந்த வாக்கியார்த்தத்து நடுவில் இந்த ஜோக் அடிக்கிற சுவாவம் இருக்கு பாருங்க, அது எல்லா சமயத்திலையும் உண்டு. ஆண்டவனுக்கு எப்போவுமே சாதாரண பேச்சை ஸ்லேட பேச்சா மாற்றி அதை ஒரு ரசிக்கிறது, மற்றவாளை ரசிக்க வைக்கிறது என்று பார்த்தா அது க்ஷணத்துக்கு க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணத்துலையும் அனுபவிக்கலாம் போல இருக்கும். அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு அதே சதஸில் ஒரு சுவாமி வாக்கியார்த்தம் சொன்னார், கொஞ்சம் மெல்லிய குரல்ல சொன்னார், நிறைய பேர் காது கேட்கல. நம்ம சதஸில் மைக்கு இல்லை, மைக்கு வாக்கியார்த்தம் பண்ணுறவாளுக்கு மைக்கு சொல்கிற வழக்கம் வைக்கிற வழக்கம் கிடையாது, அதனால் இது வரைக்கும் இல்லை. அவர் மெதுவாக சொல்லிட்டு இருந்தார், ஆனால் எல்லாருக்கும் காது கேட்கல. அதனால் ஒரு சுவாமி என்ன பண்ணார், வழக்க சாய்க்கா வழக்க சாதிக்கா அப்படின்னார். அவர் அவருடைய வார்த்தை இதே மாதிரி தான் இருந்தது, வழக்க சாதிக்கா வழக்க சாதிக்கா அப்படின்னார். அதாவது அவர் சொன்னது உறக்க சாதிக்கா அப்படின்றது, அந்த ரான்றதை அந்த சுவாமி அவளை அழுத்தி சொல்லலை. உடனே ஆண்டவன் கேட்டாச்சு, உலக்க சாதிக்காவா, உலக்க சாதிச்சுட போகிறார் அப்படின்னு கொல்லுன்னு எல்லாரும் சிரிச்சா. இவர் உறக்க சாதிக்கான்னு அதை சம்ஸ்கிருதத்தில் ரலை ஓரவேதா அப்படின்னு, ரா எல்லாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அது உறக்க சாதிக்காவுன்னா அவர் உலக்க சாதிக்கான்னு காதலை போயிட மாதிரி இவர் சொன்னதுமே அப்படி தான் இருந்தது. அந்த சுவாமி சொன்னது ஆ உலக்க சாதிச்சுட போகிறார் அப்படின்னு. அது மாதிரி உடனே டக்குன்னு ஒரே க்ஷணத்தில் அந்த ஒரு எப்படியும் ஒரு ஹாஸ்யமாக நினைக்கிற பாவம் இருக்கு, அது மனசில் ஒரு லெவல், ஒரு லெவல் அப்ரோச் இருந்தால் தான் டக்குன்னு எதையும் ஹாஸ்யமாக சொல்ல முடியும். இப்படி நிறைய சொல்லியிருக்கார் ஆண்டவன். இந்த ஸ்லேட பேச்சா மாத்துறதுன்றது இருக்க ஒன்று இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே முதல் முதல்ல ஆசிரமத்துக்கு வந்த அன்னைக்கு, அது 1989 ஆசிரமத்துக்கு வந்த அன்னைக்கு ஆசிரமம் சுவீகாரமாச்சு. அதெல்லாம் முதல் நாள் தான் உபவாசம், ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, தூக்கம் கூடாது, ஜாகரண விரதம். அப்புறம் மறுநாள் வந்து சந்நியாச ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம் ஆன உடனே அதுக்கப்புறம் பாரணை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சிஷ்யகோடிகள்லாம் வந்து சேவிக்கிறா, எல்லாரையும் கவனிக்கணும். இந்த நடுவில் ரொம்ப காரிய நெருக்கடியான ஒரே ஒரு ரெஸ்ட் இல்லாத சந்தர்ப்பம் தானே, ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சுவாமி வந்தார், சிஷ்யாளுடைய பிரார்த்தனை எல்லாமே எடுத்து ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணினதுக்கு ரொம்ப அடியேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னார் அவர். அதுக்கு ஆண்டவன் சாதிச்சாச்சு, ஆமாம் ஆ சிரமத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாச்சு. அவர் சொன்னது பெரிய ரொம்ப பெரிய அந்யாச ஆசிரமம் ரொம்ப சிரமம் அப்படின்ற தாத்பரியத்திலே சொன்னார். இவர் சொன்னார், ஆமா ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அன்னையிலேருந்து பார்த்தாச்சு, எப்பவும் ஜோக்கு தான். ஒரு ஒவ்வொரு நாளும் ஜோக்கு இல்லாத நாள் கிடையாது. அதில் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ரொம்ப நன்னாகவும் இருக்கும், பொருத்தமாகவும் இருக்கும். நிறைய எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம், கேட்க வேண்டாம். இப்போ சமீபத்தில் இந்த பஞ்சகருட தேவை நங்கநல்லூரில் நடந்துட்டு இருந்தது, ஆறு பெருமாள் கருடோசம் ரொம்ப நன்னாக இருந்தது. 2000 பேருக்கு மேலே வந்திருந்தா, சம்மரில் நடக்கும் அது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நங்கநல்லூரில் நடக்கும். அது அது ரொம்ப ஆண்டவன் எழுதியாச்சு, அது ரொம்ப நன்னா இருக்கும். வைஷ்ணவால் எல்லாரும் இங்கே இருக்கோம், எல்லாரும் சரண்டு வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமாளை சேவிக்கிறான்னு 2000 பேர், மொத்த பேரும் வைஷ்ணவால் தான், வேறு யாரும் ரொம்ப கிடையாது. பெருமாளை சேவிக்க வரா, ஒரு ஸ்கூலில் ஏழை பண்ணுறா, அதுக்கு ஆண்டவன் ஏழை பண்ணி மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக அவரை வச்சா ஆண்டவன் எழுதியாச்சு. வந்த உடனே ரொம்ப ஜனங்கள் நெருக்கடியாக இருந்தது, 2000 பேருக்கு மேலே இருந்தா. அப்போ ஆண்டவன் பெருமாளை சேவிச்சா விட்டு ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணணும்னு கேட்டுண்டா. அனுகிரக பாஷணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே பேச்சு, 2000 பேர் ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாரும் ஒரு மகோத்சவமாக இருக்கிறதுனாலே ரொம்ப பேச்சு சத்தமாக இருந்தது. நம்ம ஆர்ஆர் சுவாமி மைக்கை பிடிச்சிருந்தார், எல்லாருக்கும் ஒரு விஞ்ஞாபனம், எல்லாரும் சைலண்டாக இருங்கோ. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எப்படி ஆண்டவன் அனுகிரக பாஷணம் யாருக்கும் காதே விழாது? சர்ச்சை பாருங்கோ, எப்படி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் அங்கே மெயின்டைன் பண்ணுறோம், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கோ அப்படின்னார். அந்த சந்தர்ப்பத்தில் சர்ச்சை பற்றி பேசினது நிறைய பேருக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவருடைய மெத்தட் அவர் பேசுகிறார். அவரே சொன்னார், சர்ச்சை பாருங்கன்னு சொன்னால் இந்த கம்பேரிசன் சரியாக இருக்காது, ஆனால் இருந்தாலும் அவள் மெயின்டைன் பண்ணுற சைலன்ஸை அதுதான் நம்ம வந்து இங்கே கடைபிடிக்கணும் அப்படின்னு ஏதோ சொன்னார் அவர். உடனே ஸ்ரீமத் ஆண்டவன், அந்த சர்ச்சை இங்கே கிடையாது அப்படின்னார் அவர். அவர் சர்ச்சைன்னு இங்கிலீஷில் சொன்னதுக்கு அவர் சர்ச்சை பாருங்கோ அப்படின்னார். உடனே இங்கே ஸ்ரீமத் ஆண்டவன், அந்த சர்ச்சை இங்கே கிடையாது அப்படின்னார் அவர். அதாவது அதை பற்றி என்ன, இப்போது சர்ச்சை பற்றி இங்கே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஸ்ரீமத் ஆண்டவன் தானும், எல்லாரும் அந்த மாதிரி அபிப்பிராயப்பட்டா ஸ்ரீமத் ஆண்டவனும் அப்படி அபிப்பிராயப்பட்டார் போல இருக்குது. டக்குன்னு அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன், இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டாம். அதில் விஷயம் என்னென்னா, அந்த அந்த ஸ்லேட பேச்சு, அந்த சந்தர்ப்பத்தை இருந்த மாதிரியான ஸ்லேட பேச்சு, டக்குன்னு எல்லாரும் சிரித்தா, அது மாதிரி ஒரு ஸ்லேட பேச்சு, ஒன்று ரெண்டுன்னு இல்லை. ஒரு சுவாமி பதியாராயனில் சாப்பிட்டுட்டு இருந்தார், சாப்பிட்டு இருக்குச்சே அவருக்கு குழம்புல தான் வரல. அவர் சுவாமி தானா சாய்க்கா அப்படின்னு அவர் சாப்பிட்டு இருக்கிறவர். அப்போ தான் திடீர்னு ஆண்டவன் அந்த பக்கமாக அப்படியே பார்க்க வந்தாச்சு. அவர் கவனிச்சார், தானா வர்றதுக்கு தான் தான்னு பேர் அப்படின்னு, தானா வர்றது தான் தான் அப்படின்னார். அவர் தானா சாதிக்கா அப்படின்னு, தானா வர்றதுக்கு தான் தான் அப்படின்னார். அது மாதிரி ஒரு க்ஷணத்தில் அது எப்படியோ அந்த பேச்சில் ஒரு அதிசயமான ஒரு ஸ்லேடம் இருக்கும், ஒரு ரசம் இருக்கும். அது ரொம்ப எல்லா விஷயமும் அப்படி தான். அதில் இப்போ சமீபத்திலே ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஒரு சந்நிதி விசேஷம், அதை சொல்லணும். அந்த சன்னிவேச விசேஷம்ன்றது இருக்க, அது ரொம்பவும் அனுபவிக்கிறவா உண்டு. இப்போ ஸ்ரீமத் ஆண்டவன் இப்போ தெற்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணியா சொல்லியோ, அது முக்கியமாக பார்த்தோன்னா திருநெல்வேலிக்கா தாமிரபரணி சமீபத்தில் ஜலமே கிடையாது, ரொம்ப க்ஷீணதை. ஜலம் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் எழுதியாச்சே அப்படின்னு கூட எல்லாரும் அப்படியே கிளேசப்பட்டா. கோடகநல்லூரில் எழுதியாச்சு, கோடகநல்லூரில் பார்த்தா ரொம்ப முழங்காலு கீழே தான் ஜலம் போயிட்டு இருந்தது. ஆறில் தாமிரபரணியில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஏழின அன்னைக்கு ஜலம் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ ஆண்டவன் சாதிச்சாச்சு, ஒன்றும் கவலைப்படாதுங்க, நாளைக்கு இடுப்பளவு ஜலம் போகும் தாமிரபரணியில் சொன்னது அப்படியே சத்தியமாயிடுச்சு. மறுநாள் ஸ்ரீ ஆண்டவன் கோடகநல்லூரில் தான் எழுதியிருந்தார், தாமிரபரணியில் இடுப்பளவு ஜலம் போச்சு. இப்போ இந்த சமீபத்தில், இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அது ஒரு அனுகிரகத்தினாலே சில வார்த்தைகள் சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நடக்கிறது. அதுக்காக சொன்னது வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இதுக்கு ஆழ்வார்த்தருக்கு எழுதின போதும் அப்படி தான், மழை ஜலமே இல்லைன்னா ஆண்டவன் ஏழு நன்றிக்கு முதல் நாள் ராத்திரி கொட்டு கொட்டும் தீர்த்து ஆண்டவன் ஆண்டவன் ஏழின உடனே அவ்வளோ ஜலம், நல்ல தாமிரபரணியில் நல்ல ஜலசமிருத்தியோடு போச்சு. எதுக்காக அந்த ஆண்டவனுடைய ஒரு சந்நிதி மாத்திரத்தினாலேயே சில அற்புதங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் இதனாலே அற்புத சாமியார் அப்படின்லாம் நினச்சி அதுக்காக ஒரு பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது அப்புறம் ஏதாவது அற்புதம் நடக்கல அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் ஏதாவது நினைச்சுப்பா. அதனால நம்ம பூர்வாச்சாரியால் இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எல்லாம் நினைச்சு சொல்லிக்கிறதும் இல்லை காட்டிக்கிறதும் இல்லை. ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குணந்த ஆண்டவன் இடத்துல ஒருத்தர் வந்து சேவிச்சார். சேவிச்ச போது பெரிய பெரிய சங்கராச்சார், அதாவது அப்போ பெரிய பெரியவாள்னு சொல்லுவாள், அவரை பற்றி சொல்லச்சே சொன்னார். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கிறதுன்றா, அவர் சொன்னாலே எல்லாம் நடக்கிறது அப்படின்னு திருக்குணந்த ஆண்டவன் சொல்லாச்சு. நான் சொன்னால் கூட தான்டா நடக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. எதுக்காகன்னா ஆச்சாரியால் சொல்றது நடக்கிறது, ஆனால் சில பேர் அதையே ஒரு பெரிய விஷயமா பிரபலப்படுத்திட்டு போவா. நம்ம ஆச்சாரியால் அதெல்லாம் பிரபலப்படுத்துறது இல்லை. நம்ம ஆச்சாரியாளுக்கு ஞானானுட்டான வைராக்கிய பக்தி இதெல்லாம் தான் பிரதானமே ஒழிய, சில அற்புதங்களினாலே ஒரு பெரிய பெருமையெல்லாம் தேடிக்கணும்னு நினைக்க மாட்டா. இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லச்சே ரிஷபதேவர்னு ஒரு பெரிய ஒரு அவதாரம், பெருமாளுடைய அவதாரம். அவர் மகாசித்தர், சித்தர்னா அத்தியுதமான சித்தர். ஒரு ஒரு தேசத்தில் மழை பெய்யக்கூடாதுன்னு இந்திரன் வந்து தொடுத்துட்டான். அப்போது அவன் இல்லாட்டா என்ன, தானே தன்னுடைய சக்தினாலே மழையை கொட்டினார் அவர். அப்படிலாம் ரிஷபதேவரை பற்றி சொல்கிறது, தன்னுடைய சக்தினாலே மழையை கொட்டினாராம், இந்திரனுடைய சக்தினாலே இல்லை, தன்னுடைய சக்தினாலே மழையை கொட்டினார் அப்படின்னு பாகவதத்தில் வரும் அப்படின்னு. ஆனால் அந்த அவர் எந்த விதமான சித்துக்களும் செய்ய மாட்டாராம். ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லச்சு சித்துக்கள்லாம் என்னத்துக்குன்னா, அதெல்லாம் எல்லா சித்துக்கள் எல்லாம் என்ன, இந்த பிரபஞ்சத்திலே சில விஷயத்தை மாற்றி மாற்றி அமைச்சு அனுகூலமாக பண்ணிக்கிறதுக்கு தான் சித்துன்னு பேர். நம்ம சித்தாந்தம் என்னது, சித்தாந்தமானது ஆத்மாவுக்கு மோட்ச பிராப்திக்கு உண்டானதான உபாயம் என்ன, ஆத்மாவுடையதான உண்மையான க்ஷேமம் என்னன்னு பார்க்கறது தான் வேதாந்தம். நம்ம ஆச்சாரியாலாம் வேதாந்திகளானபடியினாலே சித்து விளையாட்டு அதில் ஒரு பெரிய அதிசயங்கள் இதெல்லாம் பாராட்டிட்டு போகிறதுன்றதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் சில அற்புதங்கள் நடக்கிறது, நடக்கிறத பார்த்து நம்ம நாம் பொது ஜனங்களாக இருக்கிறவா சில விஷயங்களில் ஒரு ஒரு புல்லரித்து போகிறோம், ஆனந்தப்பட்டு போகிறோம். அவ்வளவுதான், ஆண்டவனுடையதான ஒரு அவதார விசேஷத்தினாலையும் அந்த பாதுகாராதன பிரபாவத்தினாலையும் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கே சுவாவமாக இருக்கக்கூடிய ஒரு தபஸினாலையும் ரொம்ப அத்தியுதமான அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இதே போல இந்த சம்பிரதாயமானது மேலே மேலே ஸ்ரீமத் ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்து முக்கூரவிசிங்க சாதிச்சா போல ஆசிரம ஸ்வீகாரத்தன்னைக்கு முக்கூரவிசிங்க சாதிச்சார், இன்னும் 45 வருஷத்துக்கு இந்த ஆண்டவன் தான் சாதிச்சார். அதே போல ஆண்டவனுக்கு இப்போ 23 சம்வத்சரம் ஆயிருக்கு, 24 சாதுர்மாசியம் ஆயிருக்கு. ஐசிங்க சாதிச்சா போல 45 சாதுர்மாசியம் கண்டருள வேணும். கொஞ்சம் அப்பப்போ தள்ளாமையா இருக்கு, நோவு சாத்திண்டாருது. ஆனா இருந்தாலும் எந்த விதமான ஒரு சம்பிரதாய விஷயங்களை ஒரு ஒன்றுத்தையும் குறைவு வைக்கல, எப்பவும் பூர்ண ஆரோக்கியத்தோடு இருந்து நடத்துகிறா போலதான் ஸ்ரீமத் ஆண்டவன் எல்லாம் நடத்தியாருது. உண்மையாகவே ஸ்ரீமத் ஆண்டவன் திருமேனியும் பூர்ண ஆரோக்கியத்தோடு இருந்தா அது இருந்து நம்ம எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு சம்பிரதாயத்துக்கு எந்த குறையும் வராம இன்னும் மேல மேல அபிவிருத்தி செஞ்சுட்டு இருக்கணும்னு நாம் எல்லாம் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த உபன்யாசம் போறோம், அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார் கிருதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் அடியன், இவ்வளவு தூரம்
உங்களுக்கு தெரியாது
இல்ல அடியன், அடியன் இவ்வளவு தூரம் 2 வருஷமா இதே எங்களுக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டங்க, எவ்வளவு சொல்லி முடியாது நாங்க.
அடுத்த வாரம் பார்க்கலாம்.
தாசன் தாசன்.